கர்த்தராகிய இயேசுக்கு நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 2:14 வாசிக்கலாம்.
3 இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4 ஐபிராத் என்று பெயர்.
4 ஐபிராத் என்று பெயர். ஏதேனிலே அங்கே ஒரு 6 உற்பத்தியாகி 4 பிரிவாக பிரியும் பொழுது 4வது பிரிவு அந்த ஆற்றுக்கு வந்து 4 ஐப்ராத் என்று பெயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 6 வந்து ஆதியாகமத்தில் இருக்கிற அதே 6 வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே அதே 6 இருக்கிறது. வெளிப்படுத்தல் 9
14
அதியாமத்தில் இருக்கிற அதே 6 வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே 6 பைபிள் மத்தியிலையும் இருக்கிறது. பைபிள் துவக்கத்திலையும் இருக்கிறது, பைபிள் மத்தியிலையும் இருக்கிறது, பைபிள் உள்ள கடைசியில் இருக்கிறது. இப்பொழுது அந்த ஐப்ராத் நதி பூமியில நேச்சுரல் ரிவர் இருக்கதான் செய்து, ஸ்பிரிச்சுவல் ரிவரும் இருக்கதான் செய்து. அந்த பைபிள்ல வந்து ஒரு கனெக்ஷன் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறது. ஒரு வெளிப்பாடானது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது இணைய வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அது பைபிள் முழுசும் அது சரியாக அது இணைந்தால், அந்த பேட்டர்ன் பைபிள் முழுசும் கண்டினியூ ஆனால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறது. திருத்துவத்தை கொண்டு நம்ம பைபிளில் மேட்ச் பண்ண முடியாது. பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை கொண்டு பைபிளில் மேட்ச் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற சாபனங்களை கொண்டு வந்து பைபிளில் மேட்ச் பண்ண முடியாது. ஏனென்றால் எல்லாமே அது வேதத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷனால் அது ஏற்படுத்தப்பட்டது, அது பைபிளோடு கூட இணையாது. ஆனால் இங்கே வந்து ஒரு வெளிப்பாடானது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது போகிறது என்றால் அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். ஐப்ராத் என்னும் பெரிய நதி பிரசங்கத்தினுடைய தலைப்பு. த கிரேட் ரிவர் யூப்ரட்டஸ், த கிரேட் ரிவர் யூப்ரட்டஸ், ஐப்ராத் என்னும் பெரிய நதி. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது பைபிள் முழுசும் அது பாய்கிறது. அதை குறித்து வெளிப்பாடு என்ன, மெசேஜ் அதாவது என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைய தினத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்காது. போன வாரத்தில் நோவா வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்க, ஆனால் இந்த மெசேஜ் ஸ்டோரி மாதிரி இருக்காது. ஈவினிங் மெசேஜ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக கவனித்தா தான் உங்களுக்கு இது புரியும். பிரசங்கம் பண்றதும் இது கடினமான ஒரு சப்ஜெக்ட். த கிரேட் ரிவர் யூப்ரட்டஸ், ஐப்ராத் என்னும் பெரிய நதி. ஆதியாகமம் 2:14 நம்ம அதை வாசிக்கிறோம். ஏதேனிலே அங்க அந்த நதியானது காணப்பட்டது. அந்த நதி வந்து இன்னைக்கும் அது இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? சிரியா, ஈராக், துருக்கி இந்த பகுதியிலே இப்பொழுதும் அந்த நதியானது பாய்ந்து கொண்டிருக்கிறது. கிரேட் ரிவர் யூப்ரட்டஸ், டைக்ரிஸ், டைக்ரிஸ் என்று சொல்லப்படுதான் இதக்கேல். இதக்கேல் என்றால் டைக்ரிஸ்னு அர்த்தம். அந்த டைக்ரிஸ் ரிவர் அதுவும் இப்பொழுது நேச்சுரலாக இருக்கிறது. இந்த நதிகள் எல்லாமே தோன்றி அது எங்கே போய் வந்து அது சங்கமாகிறது என்றால், அது வந்து பெர்சியன் கல்ஃப், அதாவது பாரசீக வளைகுடாவில் அது வந்து சங்கமாகிறது. யூப்ரட்டீஸ் நதி ஒரு பக்கத்தில் அது வந்து உற்பத்தி ஆகிறது. இதை டைக்ரிஸ் நதி ஒரு பக்கத்தில் உற்பத்தி ஆகி பின்பு அந்த ரெண்டு நதிகளும் இணைந்து ஒரு கிட்டத்தட்ட 100 சேர்ந்து அது போய் பாரசீக வளைகுடாவில் அது வந்து சங்கமாகிறது. கடலோடு கூட அது சேருகிறது. அப்படி கடலோடு சேருகிற அந்த இடத்துல 100 தூரத்துக்கு வண்டல் மண்களை அது கொண்டு வருகிறது. அந்த வண்டல் மண் வந்து அந்த நதியை அடித்து கொண்டு வருவதனாலே அந்த பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. காவிரி ஆறு வந்து என்ன செய்யுது, மைசூர்ல அங்கிருந்து உற்பத்தி ஆகி அது வந்து ஒக்னேக்கல் வழியாக தர்மபுரி மாவட்டம் வழியாக அது வந்து அது சேலம் வழியாக வந்து பின்பு என்ன செய்யறது, அது தஞ்சாவூர் வழியாக போயிட்டு கடைசியா வந்து வங்காள விரிகுடாவில் அது கலக்குது. அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அருவி, பெரிய ஆறு வந்து காவிரி ஆறு. அது நம்முடைய ஸ்டேட்டில் உற்பத்தி ஆகலை. அங்கே நாலு டேம்ஸ் இருக்குது கர்நாடகாவில், நாலு டேம்ஸும் நிறைஞ்சுனா ஆட்டோமேட்டிக்காக அவன் தண்ணியை திறந்து விட்டு தான் ஆகணும். ஆண்டவர் அங்கே நல்ல மழையை கொடுத்துருக்கிறார். போன வருஷமும் மழை அங்கே நல்லா பெஞ்சிருக்குது, இந்த வருஷமும் நல்ல மழை பெய்திருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று அந்த மழையை கொண்டு வந்து இதை லட்சம் ஜெனரல் கன அடி தண்ணீரை அவங்க திறந்து விட்டு இங்கே மேட்டூர் டேம் நிறைஞ்சி மீதி கடலில் போய் சேருகிறது. நம்ம அரசியல் இல்லை, நாட்டு பற்றில் சொல்கிறோம். நாட்டு மேலே உள்ள பற்று, எல்லாருக்கும் நாட்டு பற்று வேணும். நம்ம அரசியல்வாதிகள் கிடையாது. அதனால் கவர்மெண்ட் வந்து அந்த வாய்க்கால்களையும் அந்த கால்வாய்களையும் தூர்வாரி, அந்த டேமையும் தூர்வாரி நல்ல மாதிரி வச்சா ரெண்டு வருஷத்துக்கு தண்ணி கிடைக்கும். அதெல்லாம் சரியாகலாம், 10 அடி 15 அடிக்கு இந்த மண் ஏறி இருக்கும் மேட்டூர் டேம்லலாம். அதிலெல்லாம் அந்த தூர்வாரினா நல்லா இருக்கும். அதே போல் சென்னை பட்டணத்தில் இருக்கிற அந்த ஏரிகள் எல்லாம் தூர்வாரி நல்ல மாதிரி வச்சுருந்தா 2 வருஷத்துக்கு தண்ணி வந்து தாராளமாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டு தான் அதை செய்யணும். ஆனால் கவர்மெண்ட்டு அதை செய்வது இல்லை. தனிப்பட்ட மனுஷன் அதை போய் செய்ய முடியாது. விவசாயிகளும் போராட்டம் நடத்தினா அரசியல்வாதிகள் போல தான் போராட்டம் நடத்துகிறார்கள் ஒழிய ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி போராட்டம் நடத்துவதில்லை. எல்லாமே பாலிடிக்ஸ், எல்லாமே சுயநலம், எல்லாமே ஒரு ட்ரிக்காக தான் செய்கிறாங்களே ஒழிய நல்ல காரியத்தை செய்வதில்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து அவிதமாக செய்தார்கள். அவங்க ஏரியை கொண்டு வந்தா தூர் வாரினாங்க, இதை சாலை நடுவில் மரங்களை நட்டார்கள். அப்படிலாம் நம்ம நல்ல ராஜாக்களை குறித்து சரித்திரத்தில் வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிறது, எல்லாம் வீணாக கடலில் போய் அது சேருது. பின்பு மழை இல்லை, தண்ணீர் இல்லை அப்படின்னு அனுப்பிச்சது என்றால் கர்நாடகா கவர்மெண்ட்டோடு கூட போராடுவது. இவ்விதமாகத்தான் அனுப்பிச்சது என்றால் அரசியல்வாதிகள் அவ்விதமாக இருக்கிறார்கள். நாட்டை நல்ல செழிப்பாக மாற்றுவதுக்கு கத்திர ஆண்டவர் அவர் மழையை கொடுக்கிறார். அது ஒரு இடத்துல பெய்து அது இன்னொரு இடத்துல இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது. அதை கேட்ச் பண்ணி வைக்க தெரிலன்னா பின்பு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. அங்கேருந்து தண்ணியை சென்னைக்கு கொண்டு வரலாம். இங்கே வந்து அங்கே குடிநீர் பஞ்சத்தை நீக்க முடியும். அங்கே நிறைய ஃப்ளட்டு வந்து எல்லாம் வீணாக போகுது. இல்லை நம்ம நாட்டுக்கு காவிரி ஆறு, அங்கே வந்து ஐப்பிராத்து நதி மிகப்பெரிய நதி, யூப்ரிட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். இந்த இதக்கேல் அந்த ஆற்றுக்கு பேர் தான் டைக்ரிஸ். இது ஐப்பிராத்து இந்த நதி வந்து அது அங்கே அதே பேர் தான் இப்பொழுது இருக்கு, யூப்ரட்டஸ். இந்த ரெண்டு பெரிய நதிகள் வந்து வெஸ்ட் ஆசியா, மேற்கு ஆசியாவிலே இந்த ஆறுகள் ஓடுகிறது. இந்த ஆறுகள் அந்த தேசங்களை செழிப்பாக மாற்றுகிறது. வண்டல் மண்களை கொண்டு வந்து எல்லாமே அங்க வந்து செழிப்பாக மாறுகிறது. ஏதேன் தோட்டமும் இதை அது வந்து ஈராக் கண்ட்ரியில அது இருந்தது. இப்பொழுது இருக்கிற ஈராக்ல தான் ஏதேன் அங்கே இருந்தது. அங்கதான் இந்த நதிகள் எல்லாம் பாய்கிறது. அந்த ஏதேன் வந்து அங்கே இருந்தது. ஏதேனிலிருந்து தான் எல்லா விதமான ஜீவராசிகளும் உலகம் முழுசும் அது பரவினது. அதே போல இந்த ஐப்ராத்து நதி பாயிர இடத்துல தான் எல்லா விஜிடபிள்ஸ் குரோத் ஆகுது, காய்கறிகள், இன்னும் கனிகள், மரங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. மற்றும் என்ன செய்யறது என்றால் எல்லா அனிமல்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் அது உற்பத்தி ஆனது. அதுதான் அங்க வாழ்விடமாக இருந்தது, செழிப்பான இடமா இருந்தது. பின்பு அது உலகம் எல்லாம் பரவி இருக்கிறது. மனுஷனும் முதலாவது அங்கிருந்து தான் உலகம் முழுசும் வந்திருக்கிறார். இதுதான் வந்து சரித்திரமாக இருக்கிறது. இங்கே இதக்கேல் என்ற ஆறு வந்து பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல இதக்கேல் என்ற ஆறை குறி சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 10:4 அந்த இதக்கேல் என்றும் அந்த ஆற்றின் பக்கம் நான் இருந்தேன் என்று சொல்லுகிறான். தானியேல் 10:4 வாசிக்கலா.
முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து,
அந்த இதக்கேல் ஆறு தான் டைக்ரிஸ் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஆறு, மை பைபிள் மத்தியில் இருக்கிறது. பாபிலோன்ல யூப்ரட்டஸ் நதி பாய்கிறது. பாபிலோன் எங்க இருக்குது? ஈராக்கில் இருக்குது. நேபுகாத்நேச்சார் அங்கதான் ஆளுகை செய்தான். ஆனால் நீங்க கவனிக்கும் பொழுது இந்த ஆறு வந்து கடைசி வரைக்கும் அது போய்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப சம்பந்தப்பட்ட ஆறாக இருக்கிறது. நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அது சம்பந்தப்பட்டதாக ஒன்று இருக்கிறது. இதற்கேல் என்று ஆற்றின் வரையில் இருந்தேன். கீசோன் பைசோனை பற்றி சொல்லப்படவில்லை. யூப்ரட்டீஸ் ஐப்ராத் நதியை பற்றி பைபிளில் 20 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஐப்ராத் நதி என்றே 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவளை அவிழ்த்து விடு என்று ஒரு சத்தம் தோன்றினது. 4 வழிபீடத்தின் பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றினது. அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று இங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், ஒரு பட்டணம் இருக்கிறது, ஒரு சிட்டி இருக்கிறது, ஒரு ரிவர் இருக்கிறது, ஒரு ஆறு இருக்கிறது, ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு இஸ்ரி இருக்கிறாள். அந்த ஆற்றினுடைய தண்ணீரை வந்து அநேகர் குடிக்கிறார்கள், பின்பு அழிவு ஏற்படுகிறது. அதே போல இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிட்டி இருக்கிறது, அந்த சிட்டியில் ஒரு ஆறு இருக்கிறது, அங்கே ஒரு பெண் இருக்கிறார்கள். அந்த நதியின் தண்ணீரை குடிக்கிறவளுக்கு ஜீவன் உண்டாகுது. இந்த மாதிரி பைபிளில் ஒரு ரெண்டு இது ஆப்போசிட்டாக, அதாவது லா ஆஃப் கான்ட்ராஸ்ட், எதிர்மறையாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வந்து பாபிலோன் பட்டணம், அங்கே ஒரு ஆறு போகுது ஐப்ராத்தி என்ன நதி, அங்கே ஒரு இஸ்ரி இருக்கிறாள், அவள் ஒரு மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிறாள். அந்த மிருகத்துக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறது. தூஷணமான நாமங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரி அதன் மேலே ஏறி இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:4.
அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம் தன் கையிலே பிடித்திருந்தால்,
அதுக்கு முந்தின வசந்த வாசிக்கலாம்,
ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான், அப்போது 7 தலைகளையும் 10 கொம்பளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறம் உள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன்.
7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதான மிருகம், தூசணமான நாமங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிறமுள்ள அந்த மிருகத்தின் மேல் ஒரு இஸ்ரி ஏறி இருந்தாள். அவளோட தாம்பரம் சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ன நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. விதமாக அந்த இஸ்ரியை குறித்து பார்க்கும் எல்லாம் உன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. ஒரு சிட்டி, ஒரு ரீபர், ஒரு உமன், அந்த நதியின் தண்ணீரை குடிக்கிறவளுக்கு மரணம் ஏற்படுது, டெத். இன்னொரு பக்கத்தில் வந்து இதோ ஒரு இஸ்ரி இருக்கிறாள், அவள் அந்த மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறாள். வெளிப்படுத்தல் 21:9 வாசிக்கலாம்.
பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி,
நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய 7 தூதர் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து தேவனிலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, அங்கே ஒரு சிட்டி இருக்கிறது, அந்த சிட்டி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அங்கே ஒரு உமன், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு நதியும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:1-2.
பின்பு பலிகை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானதும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது.
பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனத்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியில் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். எப்படி பாருங்க, அங்க ஒரு நதி இருக்கிறது. இப்படி ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். இந்த யூப்ரட்டஸ் நதி பாய்கிறது, பாபிலோன் பட்டணம் இருக்கிறது, அந்த பெண் இருக்கிறாள், தன் வேசித்தனமாகிய மதுவை அவள் வைத்திருக்கிறாள், எல்லாரும் அதை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்கள் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறார்கள், எல்லாரும் அவளுடைய மதுவை குடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:1-2.
ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள்.
வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். ஏழு வாதிகளுடைய ஏழு தூதர் ஒருவன் என்னிடத்தில் வந்து என்னோடு பேசி, நீங்க வா, திரளான தண்ணீரில் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அவருடைய வேசித்தனமான மதுவை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அங்கே சகல ஜாதிகளும் குடித்தார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்க வந்து ஃபோனிகேஷன், வேசித்தனம் இருக்கிறது. ஆனால அவங்கள கூட வந்து ஐக்கியப்படுறவர்கள், அந்த பெண்ணோடு கூட ஐக்கியப்படுகிறவர்கள், அவருடைய வேசித்தனமாகிய மதுவை குடிக்கிறவர்கள்லாம் ஃபோனிகேஷன், வேசித்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனா இங்க என்னன்னா, இங்க ஒரு இஸ்திரி இருக்கிறாள். இந்த இஸ்ரீ வந்து தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது, வார்த்தையோடு ஐக்கியப்படும் பொழுது அது மேரேஜ் யூனியன். இந்த பக்கத்தில் மேரேஜ் யூனியன் நடக்குது, அங்க போர்னிகேஷன் நடக்குது. உலகத்தில் இப்போ வந்து சைட் பை சைடா நடந்துட்டு தான் இருக்கு. ஆட்டுக்குட்டியாண்டு கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படி சொல்லும் பொழுது மேரேஜ் யூனியன் அங்க வருது. நம்ம இன்னைக்கு மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம், உலகமானது இன்னைக்கு ஃபோர்னிகேஷன், வேசித்தனத்தில் இருக்கு. நம்ம வந்து மணவாட்டி என்று அழைக்கப்படும் பொழுது அது மகாவேசின்னு அழைக்கப்படுகிறது. நம்ம ஜீவ நதி அண்டையில நம்ம வந்து அந்த தண்ணீரை நம்ம பானம் பண்ணுகிறோம், அவங்க வந்து யூப்ரட்டஸ் நதியில அங்க அவங்க வந்து அந்த நதியில பானம் பண்ணுகிறார்கள். கத்தர் பாருங்க, ஒன்னு வந்து ஒன்னு சரியானது, ஒன்னு போலியானது, ஒன்னு காடு, இன்னொன்னு சாட்டன். ரெண்டுல ஒரு பக்கத்துல தான் ஜனங்கள் இருக்க வேண்டும். வார்த்தையை யார் யார் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அதை மறுதளிக்கிறார்களோ, டினை பண்ணுகிறார்களோ, அவங்களுடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்தை விட்டு கிறுக்கப்படுகிறது. கிறுக்கப்பட்ட உடனே சாத்தான் வந்து அவங்களை அக்சஸ் பண்ணுகிறான், அவங்க அந்த சைடு சேர்ந்துருதாங்க. இங்க சபையில வந்து வார்த்தையை கேட்டு யார் யாரு டினை பண்றாங்களோ, பின்வாங்கி போறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த சைடு இடது பக்கத்தில் இருக்கிறாங்க, ஐப்ராத் நதி அண்டையில இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஜீவ நதி அண்டையில வந்திருக்கோம். ஹல்லேலூயா! நீங்க ஜீவ விருட்சங்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அந்த தண்ணீரை பருகி ஏற்ற காலத்தில் நம்ம கண்ணீர் நம்ம தருகிறோம். நம்ம நதி ஜீவ நதி. அது இன்னைக்கு என்ன சொன்னா, அது உலகமெங்கிலும் அதுவும் பாய்கிறது. அந்த நதியும் உலகமெங்கிலும் பாய்ந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. ஹல்லேலூயா! சங்கீதம் 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள்.
ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
ஒரு நதி உண்டு, அது வந்து தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கிறது. மறுபடியும் அந்த வசந்த வாசிக்கலாம்.
ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும்
தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கிறது. இந்த நதி வந்து இது உலகமெங்கிலும் அது பாய்கிறது, ஜீவ நதி. ஹல்லேலூயா! ஐப்ராத் நதியும் உலகமெங்கிலும் அது பாய்கிறது. அது வந்து ஃபோனிகேஷன், இது வந்து மேரேஜ் யூனியன். ஹல்லேலூயா! நம்ம எத்தனை பேர் மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம். இப்பொழுது அந்த சீசன் வந்திருக்கிறது, மேரேஜ் சீசன் வந்திருக்கிறது. நம்ம மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம், ஜீவ தண்ணீரை நம்ம பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:17.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அதனால ஜீவ தண்ணீர் இப்பொழுது இலவசமாய் கிடைக்கிறது. ரெண்டு ஆறு இப்ப ஃபிளட் ஆயிருக்குது, அதாவது வெள்ளம் வருது, ரெண்டு ஆத்துலயும் வெள்ளம் வருது, ஐப்ராத் நதியிலையும் வெள்ளம் வருது. இதை இப்பொழுது கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தான் ஒரு நாளிலே கரை புரண்டு ஓண்டது. அப்பந்தான் அவர்கள் வந்து யோர்தானை தாண்டினார்கள். சில நேரங்களில் ஃபிளட் வரும், நதியில் ஃபிளட் வரும். அதே போல இப்பொழுது வந்து ஐப்ராத் நதியில் ஃபிளட் வந்திருக்கிறது. அது மிக வேகமாக ஓடுகிறது, ரொம்ப அகலமாக அது ஓடுகிறது. அதே போல இன்னைக்கு ஜீவ நதியும் ரொம்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு நம்முடைய தாகத்தை எல்லாம் அது தீர்க்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாள்ல என்ன சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நீங்க வந்து என்னிடத்துல வந்து இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னை விசுவாசிக்கிற இதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 7:37-39 வரைக்கும் சொல்லி இருக்கிறார். அது வந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமே. ரிவர் ஆஃப் வாட்டர் ஆஃப் லைஃப், ரிவர் ஆஃப் வாட்டர் ஆஃப் லைஃப் இன்னைக்கு ஃப்ளோ ஆகிறது. அதுவும் ஒரு அதிக தண்ணீர் அங்க இருக்கிறது, கரை புரண்டு ஓடுகிறது. யூப்ரட்டிஸ் ரிவரும் இன்னைக்கு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. யூப்ரட்டிஸ் ரிவர் என்று சொல்லும் பொழுது ரிவைவல் ஆஃப் பேக் அண்ட் ரோம், அஞ்ஞான ரோமாபுரி எழுப்புதல் அடைந்திருக்கிறது. அஞ்ஞான ரோமாபுரியானது பேப்பல் ரோமாக மாறியிருக்குது, போப்புவின் ரோமாபுரியாக மாறியிருக்கிறது. Why we are not a denomination? நாம் ஏன் சாபனமா இல்லை என்ற செய்தியில 58வது வருஷம் கொடுத்த அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார், பைபிள் முழுசும் அந்த பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது பைபிள்ல முதல்லையும் வருகிறது, மத்தியிலையும் வருகிறது, அது வந்து பைபிள் கடைசியிலையும் பாபிலோன் வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த பாபிலோன் என்னும் பட்டணமானது அந்த பைபிள் முழுசுமாக அது இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் பாபிலோனை தலைநகரமாக வைத்து ஆளுகை செய்தான். நிம்ரோத் வந்து பாபிலோன் பட்டணத்தை சாபித்தான். கடைசியாக மகா பாபிலோன் என்று எழுதப்பட்டது, கிரேட் பாபிலோன். வெளிப்படுத்தல் 18:2 மகா பாபிலோன் மகா நகரம், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது ஒரு நாளிலே அழிஞ்சு போகும். ஆனா இந்த சிட்டி வந்து நியூ ஜெருசலேம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமே. பைபிள் எழுதியிருக்கிறது நிச்சயமாக நிறைவேறும், இது வரைக்கும் துல்லியமா நிறைவேறி வருகிறது. எக்காலங்கள் கோப கலசங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, தண்ணீர் எல்லாம் கெட்டு போச்சு. பிராண்டி கம்பெனியை கொண்டு வந்து தண்ணி பூரா கெட்டு போச்சு. அந்த பிராண்டி கம்பெனி காலங்களோட போயிட்டு ஜனங்களை எதிர்த்து போராட முடியுமா? முடியாது. மிருகத்தோடு எதிர்த்து போராடக்கு யாரும் தகுதி கிடையாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அரசாங்கத்தோடு நீங்க எதிர்த்து செய்ய முடியாது, அது ஒரு பவர், பொலிட்டிக்கல் பவர். அது மாம்ச பலத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பொலிட்டிக்கல் பவர் ஒரு ஈவில் பவர். அதனால பாருங்க, அது தண்ணீரெல்லாம் மோசம் ஆயிக்கிறோம், சமுத்திரத்தை மாதம் வந்ததுக்காக மோசம் ஆயிக்கிறோம், ஏர் பொல்யூஷன் ஏற்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் நிறைவேறும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், எல்லாமே பொல்யூட்டட். சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான தண்ணீர் கிடையாது, எல்லா ஃபுட்டும் சுத்தமான ஆகாரம் கிடையாது, எல்லாம் ஹைப்ரிட் தான், எல்லாம் கெமிக்கல் ஃபுட் தான். இவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் பொழுது வேத வசனம் நம்மளை அறியாமலே நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கு, நம்முடைய கண் முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து ஆயத்தமாக வேண்டும். அதனால் நிம்ரோத் வந்து அந்த பாபிலோன் பட்டணத்தை சாபித்தான். அது ஒரு நேச்சுரல் சிட்டி. ஆதியாகமம் 10:8-10 வாசிக்கலாம்.
கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள்.
இதோ நிம்ரோத்வனுடைய தகப்பன் வந்து கூசு, கூசுடைய தகப்பன் வந்து ஹாம், காம். காம் வந்து நோவாவின் குமார். ஜல்லப்பள்ளத்தில் உலகமெல்லாம் அழிஞ்சு போச்சு. உலகமெல்லாம் அழிந்து போகும்பொழுது காம் வந்து சபிக்கப்பட்டவன், அந்த கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டது. காமின் சந்ததியிலே கானான் வந்தார், அந்த சந்ததியிலே கூஸ் என்கிறவன் வருகிறார், அதன் பின்பு நிம்ரோத் வருகிறான். இந்த நிம்ரோத் கத்தருக்கு விரோதமான வேட்டைக்காரன், எப்பொழுதுமே கத்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவன். அந்த நிம்ரோத்தை குறித்து பிரணம் என்ன சொல்லுகிறார், டூ பாபிலோன் என்ற செய்தியிலே சரித்திரக்காரன் ஹிஸ்லோப் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த நிம்ரோத் வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். முதலாவது உலகத்தில் யுத்தம் பண்ணது அவன் தான். யுத்தம் பண்ணி சில நாடுகளை கைப்பற்றி அவன் வந்து கிங்காக மாறினான். அந்த நிம்ரோத் என்ன செய்தால், அவன் ஒரு ஒரு ரிலிஜன் ஏற்படுத்தினான், ஒரு மதத்தை ஏற்படுத்தினான். விக்கிரஹாரானை வந்து நிம்ரோத் மூலமாக வந்தது. அவனுடைய ஹெட்குவார்டர்ஸ் வந்து பாபிலோன், அது பாபேல் என்று அழைக்கப்பட்டது. 11 ஆதியாமத்திலே அவன் ஒரு கோபுரத்தை கட்ட நினைக்கும் பொழுது கத்தர் இறங்கி வந்து பாசுகளை தாறுமாறாக்கினாலே அவள் பூமி எங்கு சிதறப்பட்டார்கள். அவன் ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினான், ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப்பை ஏற்படுத்தினான், ஐடல் வர்ஷிப்பை ஏற்படுத்தினான். கத்தருக்கு விரோதமான ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான். கத்தருக்கு விரோதமான ஒரு ஃபால்ஸ் ரிலிஜனை கொண்டு அதை உலகமெங்கிலும் கொண்டு வந்தான். தாய் சே வழிபாடு, தாயையும் குழந்தையும் வழிபடுவது, அதான் மரியாள் இயேசு. இந்த வழிபாடெல்லாம் பாபிலோனிய மார்க்கம். இவ்விதமாக அவன் ஒரு மார்க்கத்தை சாதித்து தனக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி அவன் இவ்விதமாக நிம்ரோத் பாபிலோனை சாதித்தான். அந்த பின்பு என்ன செய்கிறது என்றால், மத்தியில் வரும் பொழுது தானியல் காலத்தில் வரும் பொழுது பாபிலோன் வந்து பொன்னான தலையாக இருக்கிறது. டேனியல் 2 அந்த பொன்னான தலை வந்து பாபிலோனிய ராஜ்யம். அந்த பாபிலோனிய ராஜ்யமானது வீழ்ச்சி அடைந்தது. அந்த பாபிலோனிய ராஜ்யத்தை மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்து மேற்கொண்டது. அட்டாலஸ் என்றுதானே அந்த பாபிலோனிய ராஜா, அவன் தான் நினைச்சிருந்தால் அந்த பாபிலோனை விட்டு விலகி, பாபிலோனை விட்டு தப்பி ஓடி அவன் போய் பெர்கமு என்ற இடத்துல அவன் போய் சேருகிறான். அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து ஆசாரியர்களாக இருப்பார்கள். பூசாரியும் ராஜா தான், நாட்டை ஆளுகிறது ராஜா தான், பூசாரி தான் ராஜாவா இருப்பார். பாபிலோன்ல அதிக விக்கிரகாரனை டேனியல் அங்க இருக்கிறான், அவன் விக்கிரக வழிபாடு செய்ய மாட்டான். சத்ராக் ஆபேத்நேகோ அங்க இருந்தார்கள், பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். தானியல் 3:17 வாசிக்கும் பொழுது, நாங்கள் வந்து நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க போவதில்லை, உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய போறதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம், பொற்சிலையை வணங்க மாட்டோம் சொல்லும் பொழுது அங்கே அக்கினி சூழல போடும் பொழுது 4வது அங்கே தேவபுத்திரனாகிய இத கிறிஸ்து அங்க தோன்றுகிறார். ஹலலுயா, 4வது தேவபுத்திரனுடைய சாயலாக்கு ஒப்பா இருக்கிறார் என்று நேபுகாத்நேச்சர் பார்க்கிறான். எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லும் பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் அங்கே தீ பற்றவில்லை, முடி கருகவில்லை, அங்கே அக்கினியினுடைய மனம் அவள் மேல இல்லை. இவ்விதமா இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் அறிக்கை செய்கிறான், இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்ய நேகோ என்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று அங்கே சொல்லுவார். அதனால அதிக ஐடல் வர்ஷிப் பாபிலோன்ல, அதிக விக்கிரகாரானை நிம்ரோத்து சாபித்த மார்க்கமானது பைபிள் மத்தியில வருது. தானியல் தீர்க்கதரிசி காலத்தில் அது வருகிறது. இந்த 3 அந்த விக்கிரகத்தை வழிபடாமல் நேராக நின்றார்கள். இதை கத்தர் இறங்கி வந்து, அவர் ஒரு தூதனை அனுப்பவில்லை, அவரே இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. பாபிலோன்ல தேவனுடைய மார்க்கமானது உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஜனங்கள் ஐடல் வர்ஷிப்பை விட்டு விலகல. இப்ப அந்த ஐடல் தான் உலகமெங்கிலும் அந்த பாபிலோனிய மார்க்கம் பரவி இருக்கிறது. அது எப்படி பரவினது என்று தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்லோப் என்ன சொல்லுகிறார், அந்த ட்ரூ பாபிலோன் என்ற புத்தகத்தை எழுதின அந்த சரித்திரக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், அட்டாலஸ் டேட் என்கிற அட்டாலஸ் வந்து பாபிலோனிய ராஜாவாக இருந்து அவன் மேதிய சாம்ராஜ்யம் வரும் பொழுது அந்த விட்டு விலகி பெர்கமு என்ற இடத்துக்கு வருகிறான். பாபிலோன் வந்து அது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்க இடமா இருந்தது. சீட் ஆஃப் சாட்டன், சாட்டனுடைய வாசஸ்தலமாக பாபிலோன் இருந்தது. ஐடல் ஓஷிப் இருந்தது, இப்பொழுது பாபிலோன்ல இருந்து அது பெர்கமு வருகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 2:13 வாசிக்கலாம்.
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன்.
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய், என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிறாய், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி நீ விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறாய் என்று சொல்லப்படும். சாத்தானுடைய சிங்காசனம் பெர்கமு வந்திருக்கிறது. எப்படி வந்தது என்றால், அந்த அட்டாலஸ் வந்து பிரீஸ்ட் அண்ட் கிங் ஆயிருக்கிறான். அவன் ஆசாரியனாகவும் அவன் வந்து ராஜாவாகவும் இருக்கிறான். அந்த மார்க்கத்துக்கு ஆசாரியனாயிருக்கிறான். தமிழ்ல சொன்னா பூசாரி. அவன் பூசாரியும் ராஜாவா இருக்கிறவன், அவங்க பூசாரி தான் அந்த மார்க்கத்தை கற்பிக்கிறது, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. நிம்ரோத்தின் மார்க்கம் அங்கே இருக்கிறது. இது அவங்க வந்து அந்த மித்தாலஜி மந்திரங்கள் இந்த எல்லா விதமான சுலோகங்கள் இந்த இதெல்லாமே அவங்க கற்றிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்கள வந்து மார்க்கத்தில் அங்கே பலப்படுத்துவது அந்த பூசாரிகள் தான். இந்த பூசாரி ஹெட்டாக இருக்கிறவன் தான் ராஜாவாக இருக்கிறான். இந்த அட்டாலஸ் பீஸ் கிங்கா இருந்தவன், அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து மேதிய சாம்ராஜ்யம் வந்த உடனே பயந்து ஓடி இங்க பெர்கமுல வந்து அங்கே தனக்கு ஒரு சின்ன ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறான். அதான் பெர்கமு வந்து ரோம ராஜ்யத்துக்கு அப்பால இருக்கிற அந்த பெர்கமு சாத்தானின் சிங்காசனம் இருக்க இடமாக மாறிவிட்டது. முதல்ல நிம்ரோத்து, பாபேல், பின்பு நேபுகாத்நேச்சர் பாபிலோன், அதிலிருந்து பெர்கமு வருகிறது. அந்த எப்படி அது வருது, அந்த நதி எப்படி பாயுதுன்னு சொல்றேன். அது பெர்கமு வந்து சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடமாக அது மாறினது. அதன் முன்பு ஜூலியஸ் சீசருக்கு அவன் உயில் எழுதி வைத்து விட்டான். அவனுக்கு குழந்தை இல்லை. 3வது அட்டாலஸ் வரும் பொழுது குழந்தை இல்லாதனால தன்னுடைய ராஜ்யத்தை ஜூலியஸ் சீசர் ரோம ராஜன் ராயனுக்கு உயில் எழுதி வைத்து விட்டான். நான் செத்த பிறகு இந்த ராஜ்யம் உம்முடையது. அதனால பெர்கமுல இருந்து இப்பொழுது ரோமுக்கு போய்விட்டது. அந்த ரோம் மன்னன் ஜூலியஸ் சீசர் வந்து அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மதத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அல்ல, ஜூலியஸ் சீசர் வந்து பிரீஸ்ட் கிங்காக மாறுகிறான். அவன்தான் ஆசாரியன், அவன்தான் ராஜா. இவ்விதமாக மதத்துக்கும் அவர்தான் தலைவர், இத நாட்டுக்கும் அதான் தலைவர். இப்ப நம்ம தேசத்துல அப்படிதான் வருது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார். பாரதிய ஜனதா எல்லாமே இந்துவிஷம் தான், அதிக இந்துவிஷம். இங்கேயும் அதே தான், இங்கே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. மதமும் அரசியலும் கலப்பது, மதம் வேற அரசியல் வேற. இதை வந்து பாபிலோனிய மார்க்கம் வந்து மதமும் அரசியலும் சேர்ந்தது. அந்த அட்டாலஸ் வந்து பெர்கமுல வரும் பொழுது பெர்கமு வந்து சாத்தானுடைய சிங்காசனம் இருக்க இடமாய் மாறிவிட்டது. பின்பு அது அங்கிருந்து ரோமாபுரிக்கு போனது. ஜூலியஸ் சீசர் வந்து அந்த பெர்கமுவை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மதத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டு அவன் மதத்துக்கும் வந்து தலைவன், ராஜ்யத்துக்கும் தலைவனாக ஜூலியஸ் சீசர் மாறினார். இப்படி அந்த எல்லா சீசர்களும் ராயர்கள் வரும் பொழுது மதத்துக்கும் அவங்க தான் குரு, இத நாட்டுக்கும் அவங்க தான் அதிகாரி. அப்படி இருக்கும் பொழுது மேக்சிமஸ் என்றதான ராஜா வரும் பொழுது, ரோம மன்னன் வரும் பொழுது, எனக்கு மதம் எனக்கு பிடிக்கல, மதம் வேண்டாம், நான் வந்து ராஜ்யத்தை மட்டும் ஆளுகிறேன், கிங்கா மட்டும் இருக்கிறேன், பிரீஸ்ட் கிங்கா இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால மதத்துக்கு வேற யாரா ஒருத்தரை ஏற்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மதத்துக்கு போப்புங்கிறத ஏற்படுத்தினாங்க. இவர் ராஜாவா இருந்தார், இதை போப்பு அங்க ஏற்படுத்தி அப்பொழுதுதான் அங்க போப்புவின் மார்க்கம் அங்க வந்தது. இப்ப அஞ்ஞான ரோமாபுரி, இது கிபி 476 வந்து சீசர்கள் ஆண்ட ரோமாபுரி வந்து முடிவுக்கு ஏற்பட்டு இதோ பேப்பல் ரோம் அங்க வருகிறது. பேகன் ரோம் போயிட்டு பேப்பல் ரோம் வருகிறது. பாருங்க, அது வேற டிசைன், அது மாறிவிடுகிறது. இந்த பாபிலோனிய மார்க்கம், நிம்ரோத்து சாபித்த அந்த மார்க்கமானது அப்படியே போயிட்டு கடைசி 476 வருஷம் வரும் பொழுது அந்த ராஜ்யம் ரோம ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சு இத போப்பின் ரோமாபுரி வருது. போப் என்ன சொல்லுகிறார், நீங்க வந்து மனுஷங்க, நான் வந்து மத குருவா இருக்கிறேன், கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் தான் உங்களுக்கு மேல. அதனால ராஜாக்கள் எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும். 10 ராஜ்யங்களை அந்த சீசர்கள் ஆண்டார்கள். இப்ப 10 நாடுகளும் போப்பின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. நான் சொன்னா நீங்க கேட்கணும், நான் வந்து உங்களை ராஜ பதவி விட்டு விலக்க முடியும், நான் வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்த முடியும். ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அங்க கட்டளை கொடுத்தா யாரும் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்னும் செய்ய முடியாது. மேரேஜ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா இவங்க போப்பிட்ட சரண அடையதான் ஆகும். அதனால போப்புவின் ரோமாபுரி அங்க தோன்றினது. பாவம் மன்னிப்பு சீட்டை விற்றார்கள், பீட்டர் சர்ச் அங்க கட்டினார்கள். இதமாக அங்க சித்திரவதைகளும் அங்க ஏற்பட்டது. 6,80,000 கிறிஸ்தவர்களை போப்புவின் மார்க்கம் கொலை செய்தது. அந்த கத்தோலிக்க மார்க்கத்துக்கு கீழ்ப்படியாத அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சீசன் நிறைய பேரை கொலை செஞ்சாங்க, கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அகஸ்த சீசங்க இருக்கிறார், பிலாத்து கவர்னரா இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை ரோமாபுரி தான் கொலை செய்தது. இப்பொழுது அந்த ரோமாபுரி வந்து பேப்பல் ரோமாக மாறிவிட்டது, போப்பிவின் ரோமாபுரியாக மாறி மதமும் அரசியலும் ஒன்னு சேர்ந்தது. பின்பு என்ன என்றால், ஒரு ராஜா வந்து நீ வந்து என்ன செய்யற என்றால், மதத்துக்கு மட்டும் நீ தலைவாயிரும், ராஜாவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நெப்போலியன் வந்து போப்பை அரெஸ்ட் பண்ணிட்டார். இவ்விதமாக சரித்திரத்தில் பல காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு அவர் மாடிகன் என்ற பட்டணத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். போப்பு வந்து ஒரு ராஜா, இப்பவும் ஒரு ராஜா தான், ஒரு சின்ன பட்டணத்துக்கு ராஜாவா இருக்கிறார். இத்தாலியில வாடிகன் என்ற பட்டணத்திலே அவர் ராஜாவா இருக்கிறார். இந்த நதியானது எல்லா இடம் பரவிட்டு நிம்ரோத் மூலமாக வந்த அந்த மார்க்கமானது உலகமெங்கிலும் பரவி இது அமெரிக்காவே கத்தோலிக்க மார்க்கமாக மாறி இருக்கிறது. அது டாமினேட் பண்ணுகிறது. அங்கே கத்தோலிக்க பிரசிடென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. உலகமெங்கிலும் பரவி இருக்கிறது. அது இந்தியா எல்லா தேசத்திலையும் பரவி இப்பொழுது அந்த ஆறு என்ன செய்யறா, யூபெட்டிஸ் ரிவர் வந்து அது ஒரு என்ன ரிவர்னா ஸ்பிரிச்சுவல் ரிவர், அது நேச்சுரல் ரிவர் வந்து அடையாளமாயிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ரிவர் அந்த நிம்ரோத்தின் மார்க்கம், பாபிலோனிய மார்க்கம், அது என்ன செய்யறால் இப்படி வந்து பாபிலோன்ல இருந்து அது பெர்கமு வந்து, பெர்கமுல இருந்து ரோமுக்கு வந்து சீசர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பின்பு வந்து போப்பின் ரோமாபுரியா மாறி அந்த மார்க்கம் உலகம் எங்கில அது பரவிட்டு பூமியின் சகல ஜாதிகளும் அவளுடைய மதுவை குடித்தார்கள், அவளோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தன பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த நதி ஓரத்தில் அநேக மரங்கள் இருக்கிறது, நதி ஓரத்தில் மரங்கள் இருக்கும், அந்த மரத்தில் சகல விதமான அசுத்தமான பறவைகளும் வந்து கூடியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18
குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்சருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யம்.
பட்டணத்தை குறித்து நம்ம என்ன சொல்லப்பட்டது, மகா பாபிலோன். பாபிலோன் வந்து இப்ப ரோமா மாறிட்டு சீசருடைய ரோமாபுரி இப்பொழுது இது போப்பின் ரோமாபுரியா மாறிட்டு, அது வேற மாதிரி டிசைனா மாறிட்டு. இதுதான் இது உங்களுக்கு புரியறது கஷ்டம்னு சொல்லி இருக்கிறேன். அது எப்படி அங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அது நிம்ரோத்திலிருந்து ஆரம்பிச்சு அது வந்து நேபுகாத்நேச்சாருக்கு வந்து பின்பு அட்டாலஸ் பெர்கமுக்கு வந்து அட்டாலஸ் மரத்தின பிறகு அது ரோமுக்கு அது போறது. சீசர்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க. சீசர்களுக்கு காலம் முடியும் பொழுது போப் அங்க தோன்றுகிறார். அவர் தோன்றி என்ன செய்யறார் என்றால் உலகமெங்கில் அந்த மார்க்கமானது பரவி தாய்சே வழிபாடு, தாயையும் குழந்தையும் வழிபடுகிறது. அதனால பாபிலோன் வந்து நடுமத்தில சென்டரா இருக்கு. நேபுகாத்நேச்சார் அதை ஏற்படுத்தினார். ஹேங்கிங் கார்டன் உலகத்திலே அங்க 7 அதிசயங்களில் ஒன்று தொங்கு தோட்டம். தன் மனைவியை பிரியப்படுத்துவதற்காக அவன் தொங்கு தோட்டத்தை அமைத்தான். அது ஒரு பெரிய பேலஸ். அது அதை சுற்றி என்ன செய்யறனா பெரிய கோட்டை சுவர் இருக்கிறது. யாருமே அந்த கோட்டை சுவரை தாண்டி வர முடியாது. சுற்றி டைக்ரீஸ் நதி பாய்கிறது, ஆனால் அகழி இருக்கிறது, யாருமே வர முடியாது. நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதுதான் இத மேதியனாகிய தரி வந்து ஒரு நாள் ராத்திரியிலே அந்த பெல்சாத்தாரை வெட்டி அந்த ராஜ்யமானது ஒரு நாள் ராத்திரியிலே திடீரென்றது விழுந்து போனது. நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், மிருகத்தோடு கூட எதிர்த்து நிற்பது யார், அவனோடு யார் யுத்தம் பண்ண முடியும்? வெளிப்படுத்தல் 13:4 வாசிக்கலாம்.
அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள்.
மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், மிருகத்தோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார், யாருமே எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. இப்பொழுது இருக்கிற கவர்மெண்ட் அதான் சொல்லுது, நாங்க எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க மெஜாரிட்டி, ஹிந்துயிசம் மெஜாரிட்டி, நாங்க தனி மெஜாரிட்டி, யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதே போலதான் பாபிலோன் சொன்னது, நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், பெரிய கோட்டை சுவர், சுற்றி அகழி இருக்கிறது, நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாம். அதான் சிலருக்கு வந்து தங்களுக்கு செக்யூரிட்டி வந்துட்டுன்னா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வந்துருவாங்க. தங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நமக்கு எந்த ஆபத்தும் வராது, எப்படி வேணாலும் உல்லாசமா ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் பாவத்துல நம்ம ஜீவிக்கலாம், நமக்கு எந்த தீமையும் வராது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வை அவங்க உணர்ந்தனால பெல்சாத்தார் வந்து தேவனுடைய பாத்திரத்திலே அவன் திராட்சரசத்தை அவனும் அவனுடைய வழிபாட்டிகளும் அவனுடைய பிரபுக்களும் குடிக்கும் பொழுது மெனமென தெக்கல் உபார்சின் என்று அங்கே எழுதப்பட்டது. எழுதப்பட்டவன கையிருப்பு வந்து எழுதினது, தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பரிசுத்துக்கு கொடுத்தாய், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று தானியேல் அங்கே விளக்கம் சொல்லும் பொழுது அன்றைக்கு ராத்திரியிலே பெல்சாத்தார் அங்கே வீழ்ச்சி அடைந்தான், அவன் தலை வெட்டப்பட்டது, பாபிலோனிய ராஜ்யம் அழிஞ்சு போனது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அவனோடு கூட மிருகத்துக்கு கூட எதிர்த்து நிற்க யாரால முடியும் என்று இங்கே சொல்லப்பட்டது. அதெல்லாம் போப்போ யாரும் எதுக்க முடியும், ஒருத்தரும் எதுக்க முடியாது. மிருகத்துக்கு ஒப்பானவர் யார், யாருமே எதுக்க முடியாது. உலகத்தில் எந்த சக்தியும் எதிர்க்க முடியாது. அதே போல நம்ம நாட்டில் வந்து ஹிந்துயிசம் வந்து நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், கிறிஸ்தன்லாம் 2% தான். அதெல்லாம் எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. மனுஷனுக்கு வந்து அப்படி ஒரு செல்வாக்கு வந்த உடனே பண வசதிகள் வந்த பொழுது அவங்களுக்கு என்ன சொன்னால் அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசுறது தான் வீழ்ச்சிக்கு அடையாளம். மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது 1 hour அது விழுந்தது. அதே போல ரோமாபுரியானது 1 hour அது விழுந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசித்தா நிறைய இருக்கு ரோமாபுரியுடைய அழிவை குறித்து. வெளிப்படுத்தல் 18:1 வாசிக்கிறோம். அந்த 18:1 என்ன சொல்லப்பட்டிருக்குது, 18:10, 18:16, 18:19 இந்த 3 என்ன சொல்லுறார், ஒரு நாளிகையில அவள் அழிந்து போனாள், 1 hour அது அழிஞ்சு போகுது. அந்த மகா பெரிய பட்டணம் மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தாவியுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள பறவைகளின் கூடும் ஆயிற்று. அதனால அங்க மரங்கள் நிறைய இருக்குது, நதி ஓரத்துல மரங்கள் இருக்கிறது, அந்த மரங்கள்ல அசுத்தமான பறவைகள் வந்திருக்கிறது, அசுத்தமும் அருவறுப்புமான பறவைகள் அதுல கூடு கட்டி வாசம் செய்கிறது. அந்த நதியிலிருந்து அது என்ன, நதி பக்கத்துல அது செழிப்பாக வளர்ந்திருக்கிறது. அதே போல உலகத்தின் மக்கள், ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள், இத பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லாரும் அந்த மார்க்கத்தில் இருக்கிறார்கள். எல்லா விதமான அருவறுப்பான பாவங்கள் அங்கே இருக்கிறது, அருவறுப்பான உபதேசங்கள், எல்லா விதமான அசுத்தங்களும் அங்கே இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த நதியில வந்து இதை ஜீவ விரிச்சா நடக்கு, நீர்காலையில் உரமாய் நரப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுறாத மரத்தை போல இருப்பான். சங்கீதம் 1:3 வாசிக்கலாம்.
அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற,
நீங்க நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்கள் தன் காலத்தில். அந்தந்த மெசேஜ தகவல், ஒவ்வொரு காலத்திலும் வருகிற மெசேஜ தகவலுக்கு வந்து அதற்கேற்ற ஒரு ஜீவியை செய்வது. மெசேஜ் மெசேஜ்னு பேசுவாங்க, தீக்கு தேசி தீக்கு தேசி பேசுவாங்க. லைஃப் வந்து கான்ட்ராரியா இருக்கும், ரொம்ப தர்க்கம் பண்றவங்க, சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசினாலே சண்டை தான் வரும். இந்த மெசேஜில் இருக்கிற அநேக ஊழியக்காரங்களோடு கூட அல்லது சில விசுவாசியோடு பேசினா சண்டைக்கு தான் வருவாங்க. நம்ம இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்து போடுவாங்க. சண்டைக்காரர்கள் ஒரே தர்க்கம் பண்றதுதான் வேலை. சத்தியத்தை விசுவாசிக்க மனசு இல்ல. ஒரு சத்தியத்தை சொன்னா அது பைபிள் படி சரியா இருக்குன்னா ஏத்துக்கூட மனசு இல்ல. அதனால அவங்க தர்க்கம் பண்ணுவது. அவங்க சொந்த வழியின்படி நடந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டும் ஊழியம் செய்வாங்க. அன்னோர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னா வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்வாங்க. நம்ம சொன்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும்? சண்டை தான் வரும். ஓட்ட போட்டு பாஸ்டர் ஆவாங்க, தேவனால அழைக்கப்பட மாட்டாங்க. ஓட்டு போட்டு பாஸ்டர் ஆவாங்க, பிறகு கோல்ட கொண்டு மாட்டிக்கிடுவாங்க. தீக்கதரிசி சொன்னாரு டோக்கன் போடணும்னு, மோரத்தை மாட்டிக்கிடுவாங்க. நம்ம அது அவங்ககிட்ட நம்ம போனா கிளாஷ் ஏற்படும். டினாமினேஷன் பீப்புள்கிட்ட ஏற்படுற கிளாஷை காட்டிலும் மெசேஜில் இருக்கவங்களோட போனா அதிக கிளாஷ் ஏற்படும். நம்ம சமாதானம் கெட்டு போகும், நம்முடைய நல்ல பேரும் கெட்டு போகும் அவங்களோட சேர்ந்தா. அதனால நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு டெடிக்கேட்டடா போகும் பொழுது இவங்களுக்கு ஒரு டெடிக்கேஷன் கிடையாது. இல்ல இருக்க அநேக ஊழியக்காரர்களுக்கு டெடிக்கேஷன் கிடையாது. மெசேஜ் நல்ல மெசேஜ், வெளிப்பாடு இருக்குது. அவங்க வெளிப்பாடெல்லாம் விட்டுட்டு அதுல இருக்க டாக்டின்ஸ் எடுத்து அவங்க வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. தீர்க்கதரிசி கையில வந்து என்ன சொல்றால், அந்த ஏழு முத்திரைகள் புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகம் தான் வந்து பலமுள்ள தூதன் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இவ்வளவு மாதிரி சில காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது நமக்கு அது வந்து ஒத்து வரல. அவங்ககிட்ட போனா நமக்கு கிளாஸ் ஏற்படுகிறது. அதனால அந்த நதி பக்கத்துல என்ன செய்யணும்னா மரங்கள் இருக்கிறது. அவங்க யூப்ரட்டிஸ் நதி பக்கத்துல இருக்கிறாங்க. நம்ம ஜீவ நதி பக்கத்துல நடப்பட்டு மெசேஜுக்கு ஏத்த ஜீவியத்தை கொடுக்கிறோம். மெசேஜுக்கு ஏத்ததான அந்த என்ன அந்த வாழ்க்கையை வாழுகிறோம். ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அதான் தன் காலத்தில் அவன் தனியை கதையை தருவான். அந்த காலத்துக்குரிய அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஜீவியத்தை கொண்டு வருவது. அது மாதந்தோறும் தன் தனியை கொடுக்கும். அது 12 விதமான கனிகளை கொடுக்கும் என்று அங்கு வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இங்கே ஜீவ வெளிச்சம் இருக்கிறது, அங்கேயும் மரங்கள் இருக்கிறது, செழிச்சு வளருகிறது. அசுத்தமான பறவைகள் வந்து அங்கே கூடு கட்டி இருக்கிறது. எல்லா பொல்லாத சிந்தனைகளும் அவங்களுடைய தலையில அவங்க மூளையில இருக்கு, அவங்க சிந்தையில இருக்கு. அவங்களுடைய சிந்தையானது மாசுபட்டிருக்கிறது. நமக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டும் முற்றிலும் கான்ட்ராஸ்டா இருக்கிறது. அது போப்பின் ரோமாபுரியாக மாறி அது உலகம் எங்கிலும் இன்னைக்கு என்ன செய்தால் அது வந்திருக்கிறது. பின்பு என்ன செய்தால் அது ஸ்தாபனத்துக்குள்ளேயும் ஊடுருவிட்டது. திருத்து உபதேசமானது அது புராட்டஸ்டன் சபைக்குள்ளே வந்து, அது பெந்தகோச சபைக்குள்ளே வந்து, அந்த உபதேசமானது அந்த நதி யூப்ரட்டஸ் ரிவர் வந்து எல்லா ஜாதிகளும் அந்த அவளுடைய மதுவை குடித்தார்கள். எல்லா ஜாதிகளும், புராட்டஸ்டன்ட் காரங்க, பெந்தகோசக்காரங்க, எல்லாருமே டிர்னிட்டி டைட்டில் பேப்டிஷன். ஒரு சபைக்கு போற இந்த சபையில போடு போட்டிருக்கு டிர்னிட்டி சர்ச், டிர்னிட்டி டிம்பர்ஸ், டிர்னிட்டி எல்லாம் டிர்னிட்டி டிர்னிட்டின் இருக்கு. அந்த டிர்னிட்டி சர்ச்சியுடைய பாஸ்டரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெந்தகோச பாஸ்டர், அவர் வந்து டிர்னிட்டி சர்ச்சின்னு பெயர் வச்சிருக்கிறார். இந்த மார்க்கத்தில் இருந்தா கூட பெட்டர், அது இது அதை விட பெரிய பாவம். ரெட்டிப்பா நரகத்தின் மகனாக மாறுவது டிர்னிட்டி. அவருடைய உபதேசம் தான் டிர்னிட்டி. அந்த நிம்ரோத்தின் மார்க்கம் அது பாபிலோனிய மார்க்கமாக மாறி பெர்கமு வந்து பின்பு சீசருக்குள்ள வந்து சீசர்ல இருந்து அது என்ன செய்யுது என்றால் அது போப்பாக மாறி போப்பின் மார்க்கம் புராட்டஸ்டன்ட் அதுல இருந்து வந்தது, அதுல இருந்து பெந்தகோஸ் வந்தது. எல்லா வேசித்தனமாகி மதுபால் சகல ஜனங்களும் வந்து வெறி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருத்துவத்தை பேசினா அவனுக்கு வெறி வந்துடும். இல்ல இயேசுதான் கடவுள், அவர் சொன்னார, பிதாவின் சொன்னார. அப்ப மேல ஒருத்தர் இருக்கத்தானே செய்யறாரு, நீங்க அவங்ககிட்ட சண்டை தான் போடணும். வெறி கொண்டிருக்கிறாரு, எல்லாம் அந்த மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பட்டணமா இருக்கிறது, அந்த பட்டணம் ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அந்த இஸ்ரி வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்த 17 கடைசி வசந்த வாசிங்க,
நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம்
என்றார். அவள் ஒரு சிட்டியாகவும் இருக்கிறாள், ஒரு உமனாகவும் இருக்கிறாள். நீ கண்ட இஸ்ரியானவள் உலகத்தின் ராஜ்யங்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற அது மகா நகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த பெண் வந்து நகரமா இருக்கிறார். அதே போல இந்த பெண் வந்து நியூ ஜெருசலேம் என்று அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி என்ற நதியானது இதை ஜெருசலேமில் அது உற்பத்தியானது. அந்த ஜீவ நதி எங்கே உற்பத்தியானது? ஜெருசலேமில் வந்தது. அங்கே 120 பேர் மேலே கூடியிருக்கும் பொழுது பரிசுத்தாவி அங்கே ஊற்றப்பட்டது. இது அவள் பரிசுத்தாவி பற்றி உலகமெங்கிலும் அவள் சாட்சிகளாக மாறினார்கள். அந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பின்பு 7 சபை காலங்கள் வந்தது. இந்த ஜீவ நதி 7 சபை காலங்கள் வதியாக அது பாய்கிறது. எபேசு சிமின்னா பெர்கமு தேத்திரா சர்தை பலதல்பியா என்று வந்தும் பொழுது இந்த கடைசி காலத்தில் கத்தர் இறங்கி வந்து 7 முத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நதி வந்து ஃப்ளட் ஆகுது, ரொம்ப வெள்ளம் போகுது, நிறைய தண்ணி போகுது. அதனால வேலுமுத்திரைகள் திறக்கப்பட்டு என்ன சொன்னால் தேவ ரகசியம் வெளிப்பட்டது. உலகமெங்கிலும் ஆண்டவர் இப்பொழுது ஜீவ நதியானது ரொம்ப அதிக தண்ணீரை கொண்டு வருகிறது. ஃப்ளட் ஆகிருக்கிறது, அதிக தண்ணீர் இருக்கிறது. ஜீவ நதியானது இப்பொழுது இந்நெற்று மூலமாக நெற்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கிலும் அந்த ஜீவ நதி இன்னைக்கு பாய்கிறது. ஹல்லேலூயா. தாழமாயிருக்கிறவள் யார் வேணாலும் வரலாம், இலவசமாய் பெற்றுக் கொள்ளலாம். ஆமே. ஜீவ நதி இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்குது. யூப்ரட்டிஸ் நதியும் பாய்ந்து கொண்டிருக்கு. அதுவும் உலகம் முழுசும் பாயுது, இதுவும் உலகம் முழுசும் பாயுது. இங்க ஒரு சிட்டி இருக்கிறது, அது பாபிலோன், நிம்ரோத் சாபித்த பாபிலோன். இப்பொழுது அது வந்து மிஸ்ரி பாபிலோன் அழைக்கப்படுது. ரகசியம் மகாபாபிலோன் அழைக்கிறது. 17 வெளிப்படுத்தல் 17:5.
மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றியில் எழுதியிருந்தது.
இது மிஸ்ரி பாபிலோன், ரகசியம் பாபிலோன், பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில். அதாவது ஒரு தாய் சபையாக இருக்கிறது, மதர் சர்ச். எல்லா சபை சாபரத்துக்கும் அதுதான் மதராய் இருக்கிறது. அவள மற்ற எல்லா பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இப்பொழுது தாயும் பிள்ளைகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சில். அவரால் பாருங்க, மிஸ்ரி பாபிலோன் அது இப்பொழுது பாபிலோன் வந்து மிஸ்ரி பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. ரோம் வந்து அங்கே இருக்கிறது. பாபிலோன் வந்து ஹெட்டு தங்கமாய் இருக்கிறது. டானியல் 2 அந்த ஹெட்டு வெட்டப்பட்டது. இப்பொழுது லெக் வந்து அந்த கால் வந்து இரும்பாயிருக்குது, ரோம ராஜ்யமா இருக்குது. அந்த ரோம ராஜ்யம் சீசருடைய ரோமாபுரி, பேப்பல் ரோமாபுரியா மாறி அந்த உபதேசம் உலகமெங்கில் அது போய்விட்டது. 10 விரலுக்குள்ளேயும் அங்க வந்து வருது. அந்த பாதத்துல வந்து இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து இருக்கிறது. இந்த ரோம மார்க்கம் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. இப்பொழுது அந்த ரோம மார்க்கம் இருக்கிறது. அந்த யூப்ரட்டிஸ் நதி அது ஸ்பிரிச்சுவல் ரிவர், நேச்சுரல் ரிவர், ஸ்பிரிச்சுவல் ரிவர். அதனால இந்த நேச்சுரல் ரிவர் வந்து என்ன செய்யறது என்றால் பாபிலோன்ல அது பாய்கிறது. ஸ்பிரிச்சுவல் ரிவர் உலகமெங்கில் அது போய்விட்டது. அஞ்ஞான ரோமாபுரி பேப்பல் ரோமாபுரியா மாறி நிம்ரோத்தின் உபதேசம், தாய் சே வழிபாடு. தாயையும் கும்பிடுவது, மகனையும் கும்பிடுவது, தாய்க்கு அதிக முக்கியத்துவம். மாதாவே வாழ்க. அங்கே ஜபமாலை எண்ணுவது, ஊதுவத்தி கொளுத்துவது, மெழுகுவத்தி கொளுத்துவது, சாமியாத்தை போய் பாவ அறிக்கை செய்வது, இந்த மார்க்கமானது அது உலகத்தினுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதுக்குடைய கையில இருக்கிறது. உலகத்தின் செல்வம் எல்லாம் இருக்குது. டார்க் ஏஜஸ் தேத்தியரா சபையின் காலத்துல எல்லா வெல்த்தையும் அவங்க சேர்த்துட்டாங்க. அவங்க அதிக சொத்துக்களை சேர்த்து கொண்டார்கள். இந்தியாவிலே அதிக சொத்து அவங்களுக்கு தான் இருக்கிறது. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் அவங்க கையில இருக்கிறது. உலகமெங்கில் சில நாடுகளே அவங்க கையில இருக்கிறது. இப்படியாக அது வந்து ஐஸ்வர்யம் உள்ளதாக அவருடைய மார்க்கம் வந்து ரொம்ப அதிக மக்கள், 124 கோடி மக்கள் இருக்கிறார். பெரிய மார்க்கமாக அது பரவி அந்த ஐப்ராத் நதி அவங்களுடைய உபதேசம் ஸ்பிரிச்சுவல் ரிவர் அது உலகமெங்கிலும் பரவிட்டது. அந்த சிட்டி வந்து வாடிகன், வாடிகன்ல இருந்து உலகமெங்கிலும் அது பரவிட்டது. நமக்கு வந்து நியூ ஜெருசலேம். ஹல்லேலூயா. நேச்சுரல் ஜெருசலேம் இருக்கிறது. தாவீது அதை ராஜ்யம் அங்கே கேபிட்டல் சிட்டியாக வைத்து சியோனை வைத்து தலைநகரமாய் வைத்து ஆளுகை செய்தான். ஹல்லேலூயா. அது நேச்சுரல் ஜெருசலேம். அந்த நேச்சுரல் ஜெருசலேம்ல தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். ஆனால் ஆண்டவர் என்ன கர்த்தர் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து, நீங்க வந்து வேற எங்கேயும் போகாதீங்க, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க. ஏன்னா எருசலேமில் இருந்து தான் வசனமும் சியோனில் இருந்து அந்த வார்த்தையும் புறப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ நதி அங்கதான் உற்பத்தி ஆக வேண்டும். அதனால நீங்க ஜெருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க அப்படின்னு, இது ஒரு கேபிட்டல் சிட்டி வந்து ஜெருசலேம், அது நேச்சுரல் ஜெருசலேம். இப்ப நம்ம நம்ம மிஸ்ட்ரி ஜெருசலேம், நியூ ஜெருசலேம் எது நோக்கியிருக்கிறோம். ஆமே, புதிய எருசலேம். வெளிப்படுத்தல் 19:2 வாசிக்கலாம்.
தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள்.
சரி, அது அந்த வசனம் இல்ல. அடுத்தபடியாக நீங்க வந்து 21:2 வாசிக்கலாம்.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்.
இதோ புதிய எருசலேம், அது பல்லவத்தை, அது தேவனிடத்திலிருந்து பல்லவத்தை விட்டு இறங்கி வருது. நியூ ஜெருசலேம், இங்க ஜீவ நதியானது. இந்த ரிவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிவர் வந்து ஜீவ நதி. இஸ்ரேல் நாட்டில் ஜோர்தான் அங்க பாய்கிறது. ஜோர்தான் ரிவர் அங்க முக்கியமான ரிவர். ஆனா இங்க வந்து நம்ம ஜீவ நதி. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவல் ரிவர் ஜீவ நதி, இது என்ன என்றால் அது நியூ, இந்த பட்டணம் வந்து நியூ ஜெருசலேம், ஓல்டு ஜெருசலேம் அல்ல. நியூ ஜெருசலேம் நம்ம சேர்ந்தவர்கள். இந்த நதி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வரணும்னா ஆண்டவர் ஒரு வழியை சொல்லி இருக்கிறார். அந்த வழி என்னன்னா, எகிப்திலிருந்து முதல்ல பெறப்படணும். எகிப்திலிருந்து பெறப்படும் பொழுது அவங்க ரெட்சியை வந்து தாண்ட வேண்டும். ரெட்சி தான் பேப்டிசம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுவது. ஹல்லேலூயா. ரெட்சியில ஆலோட்டிகள் எல்லாமே மடிஞ்சு போறாங்க. அதே போல கொஞ்சம் குடி குடிக்கிறவங்க, ஸ்மோக்கிங் பண்றவங்க, பல விதமான தீய பழக்கத்தில் இருக்கும் பொழுது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் இருக்கும் பொழுது நம்மை ஆண்ட இந்த தீய பழக்கம், நம்ம மேல ஆளுகை செய்த தீய பழக்கங்கள் எல்லாமே செத்து மிதந்துருது. அவங்கள அடிச்சு வேலையாகின ஆலோட்டிகள் எல்லாருமே அங்க சிவந்த சமத்திலிருந்து கரையில ஒதுங்கினாங்க. அவங்க எல்லாம் அதுல மூழ்கி போனாங்க. இதுதான் உண்மையாக ஞானஸ்தானம் எடுப்பது. சில சகோதரமார்கள் என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுப்பது, அல்லது வந்து பேரண்ட்ஸுடைய கட்டாயத்துக்காக. பேரண்ட்ஸ் என்ன செய்யாங்கன்னா பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க கூட்டிட்டு வந்துருவாங்க. சரியா மகன் மனம் திரும்பிக்க மாட்டான். அதனால பாஸ்டர் கூட்டு வந்து பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தா பிற கொஞ்ச நாள்ல தீய பழக்கம் இருக்கும். அதே போல கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கல்யாணம் முடிய சொல்ல கொஞ்சம் நல்ல மாதிரி தலையாட்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி அந்த குடி பழக்கம் வந்து. அதனால பாருங்க, உண்மையாகவே ஞானஸ்தானம் எடுக்கல, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கல. அம்மா அப்பா வந்து கிறிஸ்தவங்களா இருக்கனால ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் வந்து அதுகள் திருப்பி குடி பழக்கத்துல போயிரும். அதுக்கு பிறகு அவங்கள மாத்தவே முடியாது. எத்தனை முறை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு திருப்பி அவங்க அதே பழக்கத்துக்கு போயிருவாங்க. உண்மையாகவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கல. அதே போல சில கணவன்மார்கள் மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயா அவர் திருந்திட்டாரு ஞானஸ்தானம் கொடுங்க வாங்க, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போனா அவர் குடியில தான் இருப்பார். இதெல்லாம் அந்த குடி பழக்கம், முன்னால இருந்த குடி பழக்கம் இன்னும் ஆளுகை செய்யுது. அது இன்னும் சிறந்த சமத்துல செத்து மிதக்கணும். அது ஆலோட்டிகள் செத்து மிதக்கணும். அதுதான் சரியான வழி. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, பிராமிஸ் லேண்டு போகணும்னா நமக்கு ஒரு ரூட்டு கொடுத்துருக்கிறார். அந்த ரூட் வந்து செவந்த சமுத்திரத்தை தாண்டி பின்பு வனாந்திரத்துக்கு வரணும். வனாந்திரத்துக்கு வந்து யோர்தான் நதியை தாண்டி தான் உள்ள வரணும். ஆண்டவர் இந்த ரூட்டு தான் அன்னைக்கு பஸ்ட் எக்ஸல் கொடுத்தாரு, இன்னைக்கும் அதே ரூட்டு தான். நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னதாக இயேசுவின் ரத்தத்துல நம்முடைய பாவங்கள் வந்து கழுவப்பட வேண்டும். அது நம்முடைய பழைய மனுஷன் அங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நம்ம வெளியே வரும்பொழுது தேவனுடைய நீதியை தரித்தவர்களாக, புதிய ஜீவனை உடையவர்களாக, மெசேஜை நம்ம பிலீவ் பண்ணி ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். பின்பு நெஞ்சென்றால் இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து வார்த்தையை கேட்டு 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 நம்ம சாங்கிஃபைட் ஆகிறோம், நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். பின்பு யோர்தானை தாண்டி தான் அந்த ப்ராமிஸ் லேண்டு வரணும். ஜோர்டான் வந்து டெத் டு செல்ஃப், ஜோர்டான் வந்து டெத்தா இருக்கிறது, மரணமா இருக்கிறது. ஆவி நம்ம உலகத்துக்கு மரிப்பது, நம்ம சுயத்துக்கு மரிப்பது, அந்த என்னச்சான் ஜோர்டானை தாண்டி தான் பிராமிஸ் லேண்ட்ல நம்ம வரணும். இப்படி ஆண்டவர் ரூட் வைக்கும் பொழுது இந்த ஐப்ராத் நதி இசபேல் நாட்டினுடைய அந்த வடகிழக்குல இருக்குது. அது வந்து அந்த அந்த சைடில் அது இருக்கிறது, அது ஒரு பார்டராக இருக்குது. ஐப்ராத் நதி இஸ்ரேல் தேசத்தினுடைய பார்டர். அந்த ஐப்ராத் நதியை தாண்டி இங்கே வரக்கூடாது, அது சரியான மெத்தடு கிடையாது. ஸோ ஒரு சாதன முறைப்படி நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற ரூட்டு யோர்தானை தாண்டி தான் வரணுமே ஒழிய ஐப்ராத் நதியும் ஒரு பார்டரில் தான் இருக்கிறது, அது வழியாக உள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்கள் வந்து ஐப்ராத் நதி மூலமாக வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரினிட்டி பேப்டிசம் மூலமாக, டைட்டில் பேப்டிசம் மூலமாக, பாபிலோனிய மார்க்கத்தின் மூலமாக அவங்க வந்து நம்ம பல்லவ ராஜ்யம் போயிடலான்னு சொன்னா போக முடியாது. நீ யோர்தானை தாண்டி தான் உள்ள வரணும், அதுதான் ஆண்டவர் நியமிச்ச வழியா இருக்கிறது. ஹல்லேலூயா, நம்ம இன்னைக்கு அந்த வழியில வந்திருக்கிறோம். ஆமென். முதலாவது ஆன்டி கிரைஸ்ட் வந்து அங்க புறப்படும் பொழுது நிம்ரோத்தின் மார்க்கம் பாபிலோனிய மார்க்கமாய் மாறி பின்பு ரோம மார்க்கமாக மாறும் பொழுது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6:2 வாசிக்கலாம்.
நான் பார்த்தபோது இது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. ஒரு ஆவியை வந்து முடிசூட்ட முடியாது. முதல்ல ஒரு ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டாக வந்தது, நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியாய் வந்தது, ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. முதல்ல அது அப்படிதான் ஆரம்பிச்சு. ரோமாபுரியில இத அந்த யூதர்களை வந்து கிளவுதி ராயன் வந்து எல்லாத்தையுமே துரத்திட்டான். அப்பொழுது அங்கிருக்கிற ரோமர்கள் அந்த கிறிஸ்தவானவர்கள் ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனுஷனை வந்து கடவுள் மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அந்த அங்கே வந்து எல்லா அரசியல்வாதிகளும் உள்ள வந்து அஞ்ஞான மார்க்கமாக அது மாறிவிட்டது, பேர் கிறிஸ்தவ சபையாக மாறிவிட்டது. அந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை, மனுஷன் சபையை ஆளுவது. அதாவது சாபனங்களுக்கெல்லாம் சூப்பர்டிங் பாஸ்டர் உண்டு, அதெல்லாம் ஒரு லீடர் அவங்க ஏற்படுத்துவாங்க, அவங்களும் ஓட்டு போட்டு தான் ஏற்படுத்துவாங்க. சிஎஸ்ஐல ஓட்டு போட்டு தான் ஏற்படுத்துவாங்க. அந்த சேர்மனை செலக்ட் பண்ணா ஓட்டு போடணும், அதுதான் நம்ம செய்தியிலையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மனுஷனை ஏற்படுத்தி ஒரு மனுஷனுடைய ஆளுகை அங்கே கொண்டு வரும். பின்பு நிக்கலாய் மனசுடைய கிரியை பீலையாமின் உபதேசமாய் மாறி ஏசபேல் மார்க்கமாக மாறி அது இன்னைக்கு சாபனங்களில உலகமெங்கிலும் அது பரவி இருக்கிறது. அந்த ஜேசபல் ரிலிஜன் ஆனது உலகமெங்கிலும் பரவி இருக்கு, பாபிலோனிய மார்க்கம் உலகமெங்கிலும் அது பரவி இருக்கிறது. இவ்விதமாக அது ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு ஸ்பிரிட்டா வந்துச்சு, ஸ்பிரிட்டுக்கு வந்து கிரீடத்தை சூட்ட முடியாது, அது ஒரு மனுஷனுக்குள்ள வர வேண்டும். அதான் பின்பு அவங்க போப்பை ஏற்படுத்தும் பொழுது போப்பு வந்து ட்ரிபிள் கிரவுன் வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்துல 3 அடுக்கு இருக்கிறது, டிகாரஸ் பிலிடின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் பாதாளத்துக்கும் கடவுள், அவர் தான் பர்கேட்டரிக்கும், அவர் தான் பூமிக்கும், அவர் தான் எல்லாத்துக்கும், அவர் தான் ராஜா என்று தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக ஆளுகை செய்கிறார். டிகாரஸ் பிலிடி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் லக்கத்தை கணக்கு பண்ணா 666. அங்கே அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, ஜெயிப்பவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். உலகமே கத்தோலிக்க மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டான். அவனுக்கு முடி சூட்டப்பட்ட பிறகு ஃபால்ஸ் ப்ராஃபட் என்று அழைக்கப்படுறான். சாத்தான் வந்து அவன் ஃபால்ஸ் ப்ராஃபட், முதல்ல வந்து ஒரு ஆவியா இருக்கிறான், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். 1 Corinthians 4:2 முதல் 2 வசந்த வாசிக்கும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது இங்கே இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். முதல்ல அது ஆவியா ஆரம்பிச்சு பிறகு ஒரு மனுஷன் போப்பு அங்கே ஏற்படும் பொழுது கிரீடம் சூட்டப்படுகிறார். அவர் வந்து 6,80,000 கிறிஸ்தவர்களை கொலை செய்வது, அது பீஸ்டாக மாறுகிறது. அதுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்கும் பொழுது அது பீஸ்டா மாறும். பின்பு என்ன சென்றால் அந்த அரசாங்க வல்லமை கிடைத்த உடனே 6,80,000 கிறிஸ்தவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். அந்த முதல் 3 சபை காலங்கள், எபேசு, சிமின்னா, பெர்கமு, இந்த 3 சபை காலங்கள் வந்து ஆண்டவர் சிங்கத்தின் ஆவியை அனுப்பினார். ஹல்லேலூயா. சிலர் வந்து அந்த எபேசு சபையை மட்டும் சிங்கம் போடுறாங்க, அது வந்து சரியா மேட்ச் ஆகாது. 3 சபை காலங்கள் வந்து சிங்கமாக இருக்கிறது. தேத்திரா சபையின் காலம் மட்டும்தான் அதுதான் அதான் வந்து உபத்திர, அது வந்து இருளின் காலம். அவளதா வந்து பீஸ்டாக மாறி 680,000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார். ஸ்பிரிட்டா இருந்தது முதல்ல ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், ஆன்டி கிறிஸ்துவின் ஆவி. பின்பு அது என்ன சொன்னால் அங்கே ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபெட்டு போப்பு, அதன் பின்பு அது பீஸ்டா மாறும் பொழுது கொலை செய்தது. எதனில் வந்து இந்த பீஸ்ட் நம்ம பார்க்கிறோம், சர்ப்பம் வந்து ஒரு பீஸ்ட், ஒரு மிருகம். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, காயின் ஆபேலை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அங்கே ஒரு மிருகம் அங்கே காண்கிறோம், அந்த மிருகம் என்ன செய்திருந்தால் கொலை செய்கிறதாக காணப்பட்டது. இங்கே வந்து அஞ்சு ரோமா, ரோமா அஞ்ஞான ரோமாபுரியானது கிறிஸ்தவர்களை கொலை செய்தது. இப்பொழுது அது போப்பின் ரோமாபுரியா மாறி புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் மாதாவை வழிபடாதவர்களை அது கொன்று போட்டது. முதல் உலக யுத்தத்திலையும் அந்த ஸ்பிரிட் இருக்கிறது, இதர் இரண்டாம் உலக யுத்தத்திலும் இருக்கிறது, மூன்றாம் உலக யுத்தத்திலும் இருக்கும். அதனால ஆறாம் எக்காலம் ஊதும் பொழுது இரண்டாம் எக்காலமாக இருக்கிறது. அது ஆறாம் எக்காலமானது இரண்டாம் உலக போராக இருக்கிறது. ஆறாவது வெளிப்படுத்தல் 6:13 இருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6:13 வசனம்.
ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்
ஐப்ராத்தி என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த நான்கு தூதர்களை அவிழ்த்து விடு. அந்த நான்கு தூதர்களை இரண்டாம் உலக யுத்தத்தில் வந்து 600,000 கிறிஸ்தவர்களை அங்கே யூதர்களை கொண்டார்கள். யூதர்கள் 600,000, கிறிஸ்தவங்க 680,000. இந்த பீஸ்ட் வந்து என்ன செய்திருந்தால் கொலை செய்தது. அந்த ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் சேரும் பொழுது அது பீஸ்டாக அது மாறுகிறது. இப்பொழுது அவன் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டா இருக்கிறான். எப்படி பிதா குமாரன் பசுத்தாவி மூணு தன்மைகளை, தேவன் மூணு தன்மையில இருக்கிற போல, அதே போல சாத்தான் வந்து ஆன்டி கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபெட், பீஸ்ட். அவன் பீஸ்டா மாறும் பொழுது கொலை செய்வான். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவன் பீஸ்டா மாறுவான். சாத்தான் ஒரு மனுஷனுக்குள் அவதாரம் விடுவது, அவதாரம் விட்டு உலகத்தினுடைய பொலிட்டிக்கல் பவர் அவன் கையில வரும் பொழுது அவன் புத்தியில்லாத கனிகள் எல்லாத்தையும் கொலை செய்து போடுவான். 144,000 பேர் யூதர்கள் கொல்லப்படுவார்கள். அப்பொழுது அந்த பீஸ் வரும், நம்ம வந்து மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. நமக்கு பிளேன் டிக்கெட் நமக்கு தேவையில்லை. எங்கேயாவது வயல்நாடு போகணும்னா பிளேன் டிக்கெட் எடுக்கணும். நமக்கு பிளேன் டிக்கெட் தேவையில்லை, நமக்கு விசா தேவையில்லை, நமக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஆனா நமக்கு அந்த அது வந்து ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. யூ வோன்ட் நீட் எனி விசா அண்ட் பாஸ்போர்ட். உங்களுக்கு விசா பாஸ்போர்ட் தேவையில்லை. விசா பாஸ்போர்ட் இல்லாமல் அயல்நாடு போக முடியாது. நம்ம பாஸ்போர்ட் வந்து ஹோலி கோஸ். அல்லேலூயா. உங்களுக்கு பாஸ்போர்ட் ஹோலி கோஸ். உங்களுக்கு விசா வந்து இந்த மெசேஜ் ஆஃப் தி ஹவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது அனாயின்டெட் வேர்டு. உங்களுடைய இதயத்தில் அந்த அனாயின்டெட் வேர்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு விசா கிடைத்திருக்கிறது. அதுக்கு என்ன சொன்னால் பணம் இருந்தால் தான், வெளிநாடு போனதான் நிறைய பணம் வேணும். ஆனால் யுவர் மணி வில் பி ஃபெய்த். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த் என்ன ஃபெய்த்? ராப்சரிங் ஃபெய்த். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசம். இப்பொழுது நம்ம அந்த ரேப்சர் எது நோக்கி இருக்கிறோம்? பாஸ்போர்ட் இருக்கா? விசா வாங்கிட்டீங்களா? பணம் நிறைய வச்சிருக்கிறீங்களா? நமக்கு ரேப்சரிங் ஃபெய்த், கிரேட்டஸ்ட் ஃபெய்த் அது. ஹல்லேலூயா. பணம் நிறைய இருக்குது, இதோ பாஸ்போர்ட் இருக்கிறது, ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிற. ஹல்லேலூயா. விசா மெசேஜ் அத ஹவர்ல இருக்கிற நீங்க நிச்சயமா போகலாம், எந்த தடையும் கிடையாது. உடனே நீங்க போகலாம் போகலான்னு உங்களை அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான செக்கிங் கிடையாது, ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்து தம்முடைய அங்கே ஜனங்களை அவர் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசில் பேரெழுதப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு வார்த்தையில கூட்டி சேர்க்கிறார். பிணன் எங்கேயோ அங்கே கழுகள் கூடும். அதனால யார் யாரு ஜீவ பூசல பேர் இல்லையோ அவங்க எல்லாம் அந்த யூபிட்டிஸ் நதிக்கு பேர் தாங்க. அந்த மிருகத்தோடு கூட அவங்களும் ஐக்கியப்படுகிறார்கள். வெளிப்படுதல் 17 அதிகாரத்தில் 3 சந்த வாசிக்கலாம்.
ஆவிக்குள்ளே வனாந்தரத்துக்கு கொண்டு போனான்.
13:3 சந்த வாசிக்கலாம். அதாவது
அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான் அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு இந்த மிருகத்தை பின்பற்றி,
இதோ பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு இந்த மிருகத்தை பின்பற்றுகிறார்கள். 17:8
நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்.
எல்லாருமே அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நம்ம ஒன்னும் ஆச்சரியப்படுறதில்லை. யார் யாரோட யார் யார் வார்த்தையை மறுதளிக்கிறார்களோ, மெசேஜ் மறுதளிக்கிறார்களோ, உடனே ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பெயர் திருக்கப்படுகிறது. அவங்க அங்க சேர்ந்திருந்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா அங்க மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்றாங்க. பரிசுத்தாவின் முத்திரையை புறக்கணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறாங்க. அவங்க அந்த பக்கத்துல சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இத மேல போவதுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசா பெறல, பாஸ்போர்ட் போடலன்னா உங்க மேலதான் அது குற்றம் இருக்கிறது. அவர் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி இருக்கிறார். ஆமே. மிருகமானது ஒரு நாளில உலக மனத்தையும் ஆட்சி செய்ய போகுது. அவனுடைய ஆசை என்ன? சாத்தானுடைய ஆசை, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை. உலக மனத்தையும் மோசம் போக்கிற பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தட்டப்பட்டது. அதனோடு அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுதல் 12:7-9 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால முதல்ல வார் ஸ்டார்டட் இன் ஹெவன், பல்லகத்திலே அந்த யுத்தம் ஏற்பட்டது. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ண, மிருகத்தோடு யுத்தம் பண்ணத்தக்கவர் யார்? அதனோடு எதிர்நிதிக்க யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவால முடியும். நீங்க மாம்ச பலத்தினால அதை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால எல்லாம் முடியும். எல்லா ராஜ்யங்களுடைய ராஜாக்களை அவர் ராஜாக்களை தள்ள முடியும், ராஜாக்களை ஏற்படுத்த முடியும், எல்லா கிங்டத்தையும் அவர் வந்து அழிக்க முடியும், எல்லாத்தோடு அவர் யுத்தம் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஹிந்துவிசம், நாங்கள் தான் மெஜாரிட்டி, எங்களுக்கு தான் இந்தியா சொந்தம் அப்படின்னு சொல்லுகிற எல்லாரையுமே ஆண்டவர் வந்து அவர் தான் எதிர்த்து நிற்க முடியும். வேற யாரும் எதிர்த்து நிற்க முடியும். அது அமெரிக்க பிரசிடண்டா இருந்தாலும் சரிதான், அது போரிஸ் எல்சன், அது ரஷ்யா பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரிதான், கிம் ஜோங் வட கொரியாவுடைய அதிபதியா இருந்தாலும், சி பங்க் இவ சைனாவுடைய அதிபதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், மனுஷங்க எதிர்க்க முடியாது. அவங்களுக்கு பவர் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் எதிர்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த வலு சர்ப்பத்தை அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பல்லவத்துல யுத்தம், மானத்துல யுத்தம் உண்டாயிடுச்சு. இதோ மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்கள் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணும் பொழுது அங்கே அவர்கள் கீழே விழுந்தார்கள். அதை சேர்ந்த தூதர்களும் விழுந்தார்கள். அது தன் வாளினாலே வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அது விழ தள்ளி விட்டது. அப்படி என்று வெளிப்படுத்தல் 12:4 வாசிக்கிறோம். அதான் மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் வந்து விழுந்து போனார்கள். அதான் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள கூலியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள கூலியை திறந்தான், அப்பொழுது என்று சென்றால் பெருஞ்சூடையை போல புகை அந்த குழியிலிருந்து எழும்பிற்று. அப்படி என்று சொல்லப்படும் பொழுது சாத்தானுக்கு அந்த கீ ஆஃப் சயின்ஸ் கொடுக்கப்பட்டது, விஞ்ஞானம் என்ற திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு விஞ்ஞானத்தினாலே உலகம் எங்கிலும் இன்னைக்கு தீட்டுப்பட்டு போய்விட்டது. நெட்டு வந்து செல்போன் வந்து எல்லாம் கெட்டு போச்சு. பிள்ளைகளை ஒழுங்காக பாடம் படிக்கிறதில்லை. எல்லாரும் நெட்டில் தான் நேரத்தை அங்கே பார்க்குறாங்க. எல்லாத்தையும் அதில் தான் நேரத்தை செலவிடுறாங்க. சாத்தான் வந்து முழு உலகத்தையும் ஹாலிவுட் சினிமா மூலமாக இதை எல்லா விதமான அசுத்தத்தினால் அந்த புகை வந்து எழும்பிட்டு அந்த புகையினால சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. வெட்டுக்கிளிகள் தோன்றினது. அந்த டெமன் ஸ்பிரிட் வந்து உலக மனத்தையும் அது இருளாக்கி விட்டது. வானத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஆரம்பிக்கும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை வஞ்சித்துக் கொண்டு வந்தான். அதுதான் 20 கோடி டெமன் ஸ்பிரிட். ஐப்ராத் என்று நதியின் அண்டையில கட்டப்பட்ட அந்த டெமன் ஸ்பிரிட் வந்து அந்த ஹார்சஸ், ஸ்பிரிச்சுவல் ஹார்சஸ். உலகத்தில் 20 கோடி குதிரைகள் கிடையாது. ஆனா அங்க வந்து என்ன 200 மில்லியன் டெவில்ஸ் அங்க இருக்கிறது. 13,000 வாசிக்கலாம்.
குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது. அவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன்.
குதிரை சேனைகளாகிய அந்த தொகை வந்து 20 கோடியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. 200 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் டெமன்ஸ். இன்னைக்கு அது அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. பாதாள குழி திறக்கப்பட்டு இன்னைக்கு அந்த ஆவிகள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த ஆவிகளுக்கெல்லாம் ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன் என்று எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுதல் 9:16.
அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பல்லோன் என்றும்
ஒரு ராஜன் உண்டு. அந்த ராஜன் வந்து பாதாளத்தின் தூதன். அவன் வந்து அபத்தோன் என்றும் அப்பல்லியோன் என்று அழைக்கப்படுகிறான். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அந்த 200 மில்லியன் டெவில்ஸ், அதான் 33 கோடி தேவர்கள் சொல்றாங்கல்ல, அந்த விழுந்து போன ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்கள், பல்லவத்திலிருந்து விழுந்து போன தூதர்கள். கத்ராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் என்றால் அவங்களை கீழே தள்ளினார். அந்த பலமுள்ள தூதன் வந்து என்ன செய்தார் என்றால் கீழே தள்ளினார். அந்த 200 மில்லியன் டெமன்ஸ் தான் ஐப்ராத் நதி அண்டையில் அது கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. பாதாள குழியும் திறந்திருக்குது, பல்லோகமும் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பின்பு பல இரவுகளுக்கு பின்பு பல்லோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு தான் 7 சபை காலங்களுக்கு பின்பு பல்லோகமும் திறந்திருக்குது, பாதாளமும் திறந்திருக்கு. இதோ அவைகளுக்கு ஒரு தூதன் உண்டு. அங்க ஜென்ரல் அந்த சாத்தான் லூசிபர் அந்த தூதன் வந்திருக்கிறான். இங்க பலமுள்ள தூதனாகிய கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு சைட் பை சைடா நடக்கு. சாத்தானும் கிரியை செய்கிறான், ஆண்டவரும் கிரியை செய்கிறார். இங்க ஆண்டவர் பட்சத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சாத்தான் பக்கம் உலகம் அனைத்தும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவகோசில் பேரழப்படுதா அனைவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். வெளிப்படுத்தல் 13:8 நம்ம வாசிக்கிறோம். அங்கே யூப்ரட்டீஸ் நதி பாய்கிறது, அவங்களுடைய உபதேசமானது பாய்கிறது. அந்த பாபிலோனிய உபதேசம், அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பாபிலோனிய உபதேசம் வந்துவிட்டது. நமக்கு வந்து என்னன்னா இது ஜீவ நதி பாய்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த செய்தி, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்த வெளிப்பாடு. ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவர் ஒரு தூதனுக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்து எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஃபிளட் ஆயிருக்கிறது, அதுவும் ஃபிளட் ஆயிருக்கிறது, இதுவும் ஃபிளட் ஆயிருக்கிறது. வெள்ளமாக தண்ணி போய்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணியின் தண்ணீரை குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவங்க ரொம்ப குறையான பேர் தான். 10 வருஷம் படிச்சாலும், 15 வருஷம் சீல்ஸ் பஸ்க படிச்சாலும், 30 வருஷம் சீல்ஸ் படிச்சாலும் அவங்க வாழ்க்கை இன்னும் முத்திரிக்கப்பட்டுதான் இருக்குது. அவங்க வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க முத்திரை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமென். தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். நமக்கு சீல்ஸ் வந்து பிரேக் டவுன். நம்முடைய பேர் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுசில் நம்முடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர் அங்கே இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். சாத்தான் என்ன பூமியில அங்க வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். இன்னைக்கு அவன் 200 மில்லியன்ஸ் டெவில்ஸுக்கு வந்து அவன் கிங் ஆயிருக்கிறான். இத நமக்கு ஒரு பட்டணம் உண்டு, நியூ ஜெருசலே. நம்முடைய கிங் வந்து மெல்கிசிதேக்.
ஹல்லேலூயா.
ஆமென். வெளிப்படுத்தல் 9:2 வாசிக்கலாம். எபிரேயர் 9:2.
எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது.
7:2.
இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். இவருடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம்.
நமக்கு எருசலேமினுடைய ராஜா வந்து மெல்கிசேதேக், பாபிலோனின் ராஜா வந்து நிம்ரோத், லூசிபர். பாருங்க, ரெண்டு பட்டணம் இருக்கு. நம் மெல்கிசேதேக் வந்து எருசலேமின் ராஜா, நீதியின் ராஜா, சாலமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. ஆமென். இந்த ராஜாவும் வந்திருக்கிறார், அந்த ராஜாவும் வந்திருக்கிறார். ஆபிரகாம் வந்து அங்கே லோத்துவை அவனுடைய குடும்பத்தை மீட்டு கொண்டு யுத்தத்தில் ஜெயித்து வரும் பொழுது ரெண்டு ராஜாவும் வர்றாங்க. திடீரென்று வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் மெல்கிசிதேக்கு, அப்பவும் இந்த ராஜரசம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பு என்ன சொன்னா, சோதாமின் ராஜா வந்து எல்லாத்தையும் நீர் எடுத்துக்கொடுங்க, இல்லை உன் பொருள் ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், ஒரு குதிரையில இருக்கிற இந்த சரடு கூட எனக்கு வேண்டாம், நீ உம்முடைய ஆசீர்வாதம் சோதாமின் ராஜாவுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கு மெல்கிசிதேக்கின் ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா. அப்பவும் இந்த ராஜரசம் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று பைபிள நம்ம வாசிக்கிறோம். ஆதியாம 14 வாசிக்கிறோம் பாருங்க. அங்கேயும் ஜெருசலேம் இருக்கிறது, ஆதியாமத்துல ஜெருசலேம் இருக்கிறது, அது மத்தியிலையும் ஜெருசலேம் இருக்குது, காஸ்பல்ல இருக்கிறது, இன்னைக்கு கடைசியிலையும் ஜெருசலேம் இருக்கிறது. அங்கே ஒரு ராஜா லூசிபர், நிம்ரோத்து, லூசிபர், நேபுகாத்நேச்சர், பின்பு வந்து ஆன்டி கிரைஸ்ட் போப்பு, லாஸ்ட் போப்பு வந்து கிங்கா மாறி, அதுவும் அப்படியே வரிசையா வருது. இங்கேயும் வந்து என்ன சென்றால், இங்கேயும் வரிசையா வருது, நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நம்ம மேல போறதுக்கு முன்னதாக அவரை நம்ம ஆகாயத்தில் சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நம்ம அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்னதாக நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திப்போம். ஆமென். ஆகாயத்திலே சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நமக்கு இன்னைக்கு டைட்டில் டீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். டைட்டில் டீட், ஆடம் ஹேட் இன் ஏடன் கம் பேக். ஆதாம் அந்த டைட்டில் டீட உடையவனாய் இருந்தான், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாக டைட்டில் டீட் அவன் இழந்து போனான். இன்னைக்கு அந்த டைட்டில் டீட நமக்கு கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க உலகத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆடம்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க தான் சுதந்திரவாளிகள் என்று அவர் இன்னைக்கு கொண்டு வருகிறார். இந்த ராஜ்யம் வந்து கடைசியா அந்திகிரிசுல போய் முடியுது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு லாஸ் போப் வந்து உலகத்தை 7 ஆட்சி செய்வார். முதல் 3 சமாதானமாக ஆட்சி செய்து விட்டது, ஜனங்கள் எல்லாரையும் தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு யூதரோடு செய்த உடன்படிக்கையை முறித்து மிருகத்தின் முத்திரையை அவங்க வந்து 3 பிறகு கொண்டு வந்து அநேகர் கொல்லப்படுவார்கள். உலகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு அங்க வந்து மரணம் கொலை அங்க ஏற்படும், இதுவரைக்கும் இல்லாத ஒரு உபத்திர காலம் ஏற்படும். மத்திய 21-21 இதுவரைக்கும் உலகத்துல சம்பவியாத,
ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
இது உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவியான உபத்திர காலம் ஏற்படும், இதுவரைக்கும் சம்பவியாத உபத்திர காலம், ரொம்ப அதிக உபத்திரம், மகா உபத்திர காலம். மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உலகத்துக்கு மகா உபத்திர காலம் வரும். ஆன்டி கிரைஸ்டினுடைய விருப்பம் என்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை சாவிப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று மனசுல நினைச்சது நிறைவேறியது. உலகத்துக்கு அவன் ராஜாவாக மாறுகிறான். அவனை எல்லாரும் வணங்க வேண்டும், அந்த மிருகத்தை வணங்க வேண்டும். அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்தவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காரவான் என்று 2 Thessalonians 2:4 வாசிக்கிறோம். அதனால தேவன் போல மிருகத்தை வந்து வர்ஷிப் பண்ணுவார். ஜீவ புஸ்தத்தில் பேரிடப்படாத எல்லாருமே அந்த மிருகத்தை வணங்குவார்கள். அங்க பாருங்க, ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் வருது. ஒரு கிங்காவும் இருக்கிறான், அவன் வந்து தேவனாக ஆராதிக்கப்படுகிறவங்க இருக்கிறான். அதே போல ஒரு அரசாங்கம் வந்து மத சம்பந்தமா இருக்கும் பொழுது எல்லாம் மதத்தை கும்பிட சொல்வது, மதத்தை ஆராதிக்க சொல்வது, வர்ஷிப்பை கொண்டு வரும். விக்கிரஹாரணை ஐடல் வர்ஷிப்பை வந்து இந்தியா முழுசும் அதிகமாக பலப்படுத்துவது, அதிகமாக சிலைகளை கரைப்பது. அதனால பாருங்க எப்படி அந்த மார்க்கம் வந்து, அந்த அஞ்ஞான மார்க்கம் வந்து எப்படி தோன்றி இருக்குது. எல்லாமே நிம்ரோத்திலிருந்து வந்தது தான், எல்லாமே பாபிலோன்லேருந்து வந்தது தான். இந்த இந்து மார்க்கமும் அதுலேருந்து தான் வந்தது, சாபன மார்க்கங்களும் அதுலேருந்து தான் வந்தது. ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கான ஒரு செய்தியை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறது, அந்த ஜீவ நதியும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையான வெளிப்பாடு இருக்கிறது, பொய்யான காரியங்கள் இருக்குது. ஜனங்கள் வந்து சத்தியத்தின் மேல இருக்கிற அன்பை காட்டிலும் பொய்யத்தான் விரும்புவார்கள். அவள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்காமல் அவள் வந்து பொய்யை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் கொடிய வஞ்சகத்தின் ஆவியை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டது. ஜனங்கள் ஃபால்ஸ் வர்ஷிப்பில் தான் பிரியப்படுவாங்க, ட்ரூ வர்ஷிப்புக்கு வரமாட்டாங்க, உண்மையான ராஜாட்ட வரமாட்டாங்க, உண்மையான தேவனத்தில் வராதபடி உலகமும் அதனுடைய குடிகளும் இதை ஃபால்ஸ் வர்ஷிப்பில் இன்னைக்கு இருக்கு. பாபிலோனிய மார்க்கம் இன்னைக்கு உச்ச கட்டத்தில் இருக்கு. யூப்ரட்டிஸ் நதி வெள்ளம் புரண்டு போகுது, அதுக்கு ஒரு பட்டணம், அதுதான் பாடிகன், அதுதான் மகா பாபிலோன். ஒரு மணி நேரத்தில் அது அழிஞ்சு போகும். கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்தது, அந்த கல் வந்து அந்த சிலையில மோதும் பொழுது அது தூளாக மாறி காற்றுல அது பறந்து போயிட்டு இருந்த இடமே தெரியல, அந்த கல்லோ பெரிய பர்வதமாகிவிட்டது. தானியேல் 2:44,
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ
என்றென்றைக்கும். அந்த கல் இப்பொழுது பெறப்பட்டது, கையால் பெயர்க்க மனுஷனால் அது வரல. கையால் பெயர்க்கப்படுதான் மனுஷனால் உண்டான உபதேசம். இது மனுஷனால் உண்டான உபதேசம் அல்ல, தேவனால் அங்கே அளிக்கப்பட்ட உபதேசம். கையால் பெயர்க்கப்படாத கல் வந்து உருண்டு வந்து இந்த பாதத்தில் மோதும் பொழுது அந்த சிலையானது பாபிலோனிய கிங்டம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், ரோம ராஜ்யம் வந்து பேப்பல் ரோமா மாறிவிட்டது. அந்த பேப்பல் ரோம் வந்து எல்லாமே, எல்லா டினாமினேஷனும், எல்லா ஆர்கனைசேஷனும் எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனா இந்த கல்ல பெரிய பர்வதமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அது ஜெருசலேமிலிருந்து அது புறப்பட்டது. அது அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்னைக்கு சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவம் என்பிக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த நதி வந்து அந்த ஹோலி கோஸ்ட் ரிவரா இருக்கிறது. இது எருசலேமில் புறப்பட்டு இன்னைக்கு உலகமெங்கிலும் வந்து இன்னைக்கு மனவாட்டி ஆகிய நமக்குள்ளே அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அந்த கல் புறப்பட்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள், இந்தியாவில் இருக்க ராஜ்யங்கள், அமெரிக்காவில் இருக்க ராஜ்யங்கள், உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் தேவனுடைய ராஜ்யம் உலகத்திலே சாபிக்கப்படும். அது வேறு ஜாதிக்கு விடப்படுவதில்லை. அந்த வசனத்தில் முதல்ல என்ன வாசிக்கிறோம், முதல்ல வாசிங்க,
அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு
விடப்படவில்லை, வேற ஜனங்கள் அந்த ராஜ்யத்தில் வர முடியாது. பல மார்க்கங்கள், பல சாபனங்கள் வரப்போறதில்லை. அதுக்கு அந்த ராஜ்யத்தை இன்னொரு ராஜ்யம் வந்து மேற்கொள்ள முடியாது. அந்த ராஜ்யம் தான் கடைசியான ராஜ்யம், ஃபைனல் கிங்டம். அது தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் நியூ ஜெருசலேம். நம்ம அந்த ஹெட் குவார்டர்ஸ் நியூ ஜெருசலேம்ல இருப்போம். அங்க ஜீவ நதி அங்க பாயும். ஏதோ அந்த அந்த பட்டணம், அந்த பட்டணத்தை சுற்றி அந்த நதி பாய்ந்து அதை செழிப்பாக மாற்றுகிறது. அந்த அந்த நதி அதை சந்தோஷிப்பிக்கிறது. ஆமே. நம்ம அந்த ராஜ்யத்தை சேர்ந்த, நம்முடைய ராஜ்யம் மெல்கிசிதே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம். ஹல்லேலூயா. முதல்ல அசீரியன் கிங்டம் வந்தது, பின்பு பாபிலோனியன் கிங்டம், பின்பு மேதிய பெர்சிய கிங்டம், கிரேக்க ராஜ்யங்கள். இன்னைக்கு இரும்பும் களிமண்ணுமானதா இருக்குது. ஒரு பங்கு உரமாய், ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது, காங்கிரஸ் இருக்கிறதும் வீக்காக போச்சு, அது களிமண்ணா ஆகிப்போச்சு, பிஜேபி இரும்பாக மாறிட்டு. அதே போல ஒவ்வொரு தேசங்கள்லையும் ஒன்று உரமாக இருக்கிறது, ஒன்று பலவீனமாக இருக்கிறது. அந்த உரமாக இருக்கிறது அது வந்து இந்த பலவீனத்தை வந்து நசுக்கி போடுகிறது. இதுதான் இன்னைக்கு பைபிளில் சொல்லது தான் உலகத்தில் நடக்குது. எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பைபிளை நல்லா பார்த்தோம்னா நம்ம கண் முன்னால என்ன நிறைவேறும்னு தெரியுது. உலகம் மாசுபட்டு போய்விட்டது, உலகத்தின் ராஜ்யங்கள் உடைந்து செதறி விட்டது, இரும்பும் களிமண்ணுமாய் இருக்கிறது, ஆனா கல் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆமென். அது சிலையை மோதும், மோதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் தானோ பெரிய பர்வதமாக மாறும். அந்த தேவன் பிள்ளைகள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். டைட்டில் டீடு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. ஆடம் இழந்து போன டைட்டில் டீடு வந்திருக்குது. அது தேவனுடைய கரத்துல இருந்தது, தேவனுடைய கரத்துல இருக்கிறது. இன்னைக்கு பலமுள்ள தூதனுடைய கையில வந்து இன்னைக்கு நமக்கு அது கிடைத்துக்கு. நீங்க போய் அதை வாங்கி பூசி. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் வந்து வேற ஜாதிக்கு விடப்படுவதில்லை. வேற ஒரு ராஜ்யம் வந்து பாபிலோனிய ராஜ்யத்தை இன்னொரு ராஜ்யம் மேற்கொண்டது போல, கிரேக்க ராஜ்யத்தை ரோம ராஜ்யம் மேற்கொண்டது போல, இதை எந்த ராஜ்யம் மேற்கொள்ள முடியாது. ஃபைனல் கிங்டம், நம்ம அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் காண்பிக்கிறார், கொஞ்சம் தூரம் அளந்து நீ இந்த தண்ணி நதிக்குள்ள போ. பொழுது அது முழங் கணுக்கால் அளவு இருந்தது. பின்பு கொஞ்சம் தூரம் வந்து நீ போன்னு சொல்லும் பொழுது முழங்கால் அளவு வருகிறது. பின்பு அந்த தண்ணியில் போகும் பொழுது இடுப்பளவு வருகிறது. பின்பு வந்து நீச்சல் மடிக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளோ வெள்ளாங்க போகுது. 47 முதல் சில வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழே இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார்.
அங்கே நம்ம அதிகாரம் முழுசுமா நம்ம வாசிக்கும் பொழுது முதலாவது கணுக்கால அளவு அந்த தண்ணிக்குள்ள போகிறான், பிறகு முழங்கால அளவு, பிறகு இடுப்பளவு, பிற நீச்சல் அளவில் போகும்பொழுது அந்த நதியில் அவன் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இது போகிறான். அதே போல தான் இன்னைக்கு சத்தியத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி இந்த ஜீவ நதி, இப்போ நம்ம ஜீவ நதியில் நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டோம். ஹல்லேலூயா. நீச்சல் ஆழத்துக்கு போனால் கால் வந்து தரையில் இருக்காது, கால் தரையில் இருக்காது. அதே போல் நம்ம உலகத்துக்கு நமக்கு பிடிமானம் விட்டு போச்சு. நம்ம இனி உலகப்பரமான மக்கள் அல்ல, நம்ம ஆவியிலே நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த நதி பாய், அந்த நதி போற வேகத்துல நம்ம போறோம். காலு தரையில இருந்தா நம்ம இருந்த இடத்துல தான் இருப்போம். காலு தரையை விட்டுட்டுனா அது நதி போற மாதிரி தான். இன்னைக்கு ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி போகுது. உண்மையான சபை வந்து தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறது. நம்ம ஏதோ கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சவங்க இல்ல, இன்னைக்கு டீப்பா வந்துட்டோம். ஹல்லேலூயா. எல்லா மிஸ்ட்ரியும் நமக்கு ரிவீல் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. அது மிஸ்ரி பாபிலோ, ரகசிய மகா பாபிலோ, சாத்தானின் ஆழத்தில் அவங்க இருக்கிறாங்க, யூப்ரடஸ் நதியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜீவ நதியில நீச்சல் ஆழத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அது ட்ரூ வர்ஷிப்பை நமக்கு கொண்டு வருது. அதனால வெளிப்படுத்துல ரெண்டு வர்ஷிப் இருக்கிறது. 13:8 மிருகத்தை வணங்கினார்கள், பூமியின் குடிகள் எல்லாரும் மிருகத்தை வணங்கினார்கள், நம்ம வந்து ஆட்டுக்குட்டியானவரை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. 4:5 அங்கே ட்ரூ வர்ஷிப் போடப்பட்டு, நாலு ஜீவன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வு இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து தங்களுடைய சிங்காசனத்தை, தங்களுடைய கிரீடத்தை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் பெற்று வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவரை உண்டாக்கியிருக்கிறவளும் சிருஷிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை ஆட்டுக்குட்டியானவரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. 4 living creatures 24 elders. அதன் பின்பு என்ன எழுதியிருக்கிறது? 5 அதிகாரத்தில் நீங்க 8:10 வாசிக்கும் பொழுது 24 ஜீவன்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களையும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாலியும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்று அவங்க ஆட்டுக்குட்டியானவர் வர்ஷிப் பண்றாங்க. ஹல்லேலூயா. ரெண்டு வர்ஷிப், மிருகத்தை வர்ஷிப் பண்றது, அங்க ஆட்டுக்குட்டியானவர் வர்ஷிப் பண்ண. நம்ம இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பூமியில அரசாளுவோம். ஹல்லேலூயா. அந்த கிங் அக்னி கடல்ல தள்ளப்படுகிறார். அந்த பட்டணம் 1 நிமிஷம் அழிஞ்சு போகுது. யூப்ரடிஸ் நதி வந்து வறண்டு போகிறது. 6 கோபகலசம் ஊற்றும் பொழுது, இது 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்தி என்னும் பெரிய நதியிலே ஊற்றினார். அப்பொழுது கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வறண்டு போயிற்று. அந்த நதி வறண்டு போகும், ஆனா ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப 2 நதியும் பாயுது, ஆனா ஒரு நாளில் அந்த நதி வறண்டு போகும். அந்த தூதர்கள் எல்லாருமே பிசாசு அதனுடைய தூதர்கள் எல்லாரும் அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். அந்த 200 million டெவில்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஹார்சஸ் எல்லாருமே அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். அவர்களை மோசம் போக்கின பிசாசானும் அக்னி கடல்ல தள்ளப்படுவான். ஆனா நம்முடைய கிங் மெல்கிசிதேக்கு அல்லேலூயா 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஆமே. இன்னைக்கு நமக்கு டைட்டில் டீட் கொண்டு வந்திருக்கிறார். உலகம் உங்களுக்கு சொந்தமானது, அது எந்த விதமான கட்சிக்கு சொந்தம் கிடையாது, அது எந்த மனுஷனுக்கும் சொந்தம் கிடையாது, அது உங்களுக்கு சொந்தமானது. இதை கர்த்தர் வந்து என்ன செஞ்சார் என்றால் இந்த பூமியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பிசாசு அங்கிருந்து இயேசு கிறிஸ்து தள்ளினார். மைக்கேல் இந்த மைட்டி ஏஞ்சல் அவர் தள்ளினார். சாத்தான் மின்னலை போல் அவன் விழுவதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 10:17-18 வாசிக்கும் பொழுது சாத்தான் மின்னலை போல் அவன் பூமியில விழுவதை நான் கண்டேன். பின்பு அவனை அக்னி கடல்ல தள்ளுகிறார். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் மார்க்கங்கள், டினாமினேஷன்ஸ், வார்த்தைக்கு அப்பாற்பட்டிருக்கிற எல்லாமே அனுமதிக்கும் சித்தத்தில் இருக்கிறது. எல்லாமே அந்த அனுமதிக்கும் சித்தத்தில் இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போகும். நம்ம தேவனுடைய வார்த்தையாகிய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அந்த பரிபூர்ண சித்தத்தின்படி செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். நம்ம ஜீவ நதியில இருக்கிறோம். ஜீவ நதி என்ன? தேவனுடைய சிங்காசனத்துக்கு புறப்படுகிறது. நம்ம சிட்டி வந்து அழியாதது. நீங்க வந்து மனவாட்டியாகிய நீங்க பெண்ணா இருக்கிறீர்கள். அந்த பெண் வேசி, அவருடைய உபதேசத்துல பங்கு பெறுவர்கள் வேசித்தனத்துல பங்கு பெற. நம்ம மேரேஜ் யூனியன். ஹல்லேலூயா. ஆண் நம்ம கியூனா மாறுகிறோம், நம்ம ஒய்ஃபாக மாறுகிறோம். அவரோடு கூட பேலஸ்ல நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு பெண் வந்து என்ன சொல்றால், இதை சிலர் ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவான். உலகத்தில் அப்படிதான் இருக்கு. அல்லது மேரேஜ் பண்ணிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவான். அந்த பெண்ணுகிட்ட சண்டை போட்டு அவளை அடிப்பா, குடிச்சு மனவேதனை ஏற்படுத்துவான். கல்யாணமே முடியாம இருந்தா நல்லா இருந்திருக்குமேனு நினைக்க தோன்றும். அவிதமான வாழ்க்கையை கசப்பாக்குற இந்த மனுஷங்க இருக்கிறாங்க. நான் அநேக காரியங்கள்ல இருக்க டீல் பண்ணிருக்கேன். அவங்கள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அந்த சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு கசப்பையும் வெறுப்பையும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற மனுஷன் என்ன செய்வான்? அந்த இருக்கிறதான் செய்றாங்க. உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பின்வாங்கி போன வார்த்தையை விட்டு விலகி மனம் திரும்பாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு வந்து தீய பழக்கத்துல, குடி பழக்கத்துல இருக்கிற மேரேஜ் பண்ணதை காட்டிலும் மேரேஜ் பண்ணாம இருக்கலாம். என் பிறகு வாழ்க்கையை ரொம்ப கசப்பா மாற்றுவோம். அதெல்லாம் விதமான இதுதான் பிசாஸ். அப்படியாப்பட்டவர் நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. அவர் நம்ம நேசித்து அப்படியே விட்டுட்டு போறது இல்லை. அல்லேலூயா. உலக பரமானதை நான் ஆவிக்குரிய பரமா கம்பேர் பண்றேன். உலகத்துல நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு கூட ஒரு ப்ராப்ளத்தை நான் டீல் பண்ணி என்னால முடியல, சால்வ் பண்ண முடியல. ஒரு பெண்ணுக்கு அவனுடைய கணவன் கொடுக்கிற தொல்லை அவ்வளவு அதிகமா இருக்குது. அந்த குடும்பத்தாருக்கும் ஒரு மனசாட்சி ஈவு இறக்கம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. அல்ல, சேத்தன் அப்படிதான் பண்றான். அது ஒரு சேத்தனுக்கு அடையாளம். சேத்தன் அப்படிதான் வந்துச்சு என்றால் உலகத்தை வந்து அவன் மோசம் போக்கி, தன்னுடைய பொய் உபதேசனால மோசம் போக்கி, உனக்கு நான் சந்தோஷத்தை தாரேன், உன்னைய நான் அப்படி வச்சுதான் இப்படி வச்சிருன்னு சொல்லி கடைசியில வாழ்க்கையை வெறுப்பாக்குவது, எல்லாம் அக்னி கடல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே நம்மை கவர்ச்சி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாட்டினாலே நம்மை கவர்ச்சி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விருப்பப்பட்டு விட்டு நேசித்துட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை பேலஸ்ல கொண்டு போய் நித்திய காலமா வாழும். உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஜீவ நதியோரத்துல நீ வந்து உலாவுவாய். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு பட்டணத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறேன். மும்தாஜிக்காக ஷாஜகான் வந்து தாஜ் மகளை ஏற்படுத்தினாலும் உனக்கு நான் உன்னை நேசித்ததுக்காக நான் ஒரு பெரிய சிட்டியை ஏற்படுத்திருக்கிறேன். அது தாஜ் மகால் கிடையாது. அதை விட பெரிய சிட்டி எந்த ராஜாவும் ஏற்படுத்த முடியாது. அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் ரத்தன கற்களால இருக்கிறது. அது வந்து பொன், சுத்த பொன்னினாலே அது கட்டப்பட்டிருக்குது. அந்த விதமான பட்டணத்துல நீ என்னோடு கூட சதாகாலமும் வாழப்போகிற. ஏதோ கொஞ்சம் விருப்பப்பட்டுட்டு அப்படியே விட்டுட்டு பிரிஞ்சு போறதில்ல. நீ பிரியாமலே என்னோடு கூட நீ எப்பொழுதுமே எங்கா இருப்பா, நானும் எப்பொழுதுமே எங்கா இருப்பேன். யாருமே ஓல்ட் ஏஜ் அடையல. இவ்வளவு ஆண்டவர் நம்ம சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த சிட்டிக்கு நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தாவிடைய காவல் விடும் சகல் அசுத்தமும் அருவருப்புமான பறவைகளுடைய கூடுமாய்விட்டது within 1 hour அந்த சிட்டி விழுந்து போகும் அந்த ரிவர் வறண்டு போகும் ஆனா இந்த ரிவர் வந்து ஒரு காலம் வராது இந்த சிட்டி எப்பொழுதுமே நிலைச்சு நிற்கும் ஹல்லேலூயா அங்கே லவ் ஆஃப் ஜீசஸ் அங்கே இருக்கிறது ஹல்லேலூயா நம்முடைய ஆத்ம நேசர் லூசிபர் எல்லாரையும் தன் பொய் உபதேசத்தால் வஞ்சிக்கும் பொழுது இன்னைக்கும் ஜனங்கள் அவிதமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் யூப்ரட்டிஸ் ரிவரும் இருக்கிறது ஜீவ நதியும் வாட்டர் ஆஃப் லைஃப் இன்னைக்கு இருக்கிறது ரிவர் ஆஃப் லைஃப் இருக்கிறது நம்ம எதில் பங்கு பெறுகிறோம் ஆண்டவரே நான் இதை விட்டு தெரியக்கூடாது ஹல்லேலூயா நான் இதிலே நிலைச்சிருக்கணும் ஹல்லேலூயா இந்த பட்டணத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும் இந்த நதியின் தண்ணீரை நான் எப்பொழுதும் குடிக்க வேண்டும் ஹல்லேலூயா நான் அந்த சிட்டி அந்த எட்டர்னல் சிட்டியை நான் அடைய வேண்டும் பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டாச்சு டிக்கெட் உங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு எல்லாமே ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணிட்டார் டைட்டில் டீடை கொடுத்துட்டார் ஹல்லேலூயா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறேன் நம்ம என்ன சொல்லுகிறோம் ஆமீன் கத்ரா இயேசுவே வா நாங்க உம்மை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்க உம்மோடு கூட வாழ வேண்டும் மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம் ஆனா உம்மோடு கூட வாழ வேண்டும் நித்திய காலமாக வாழ வேண்டும் அந்த பட்டணத்திலே வாழ வேண்டும் அதான் லிட்டரல் சிட்டி இருக்கிறது லிட்டரலா ஒரு சிட்டி இருக்கிறது லிட்டரலா ரிவல் இருக்கிறது லிட்டரலா இந்த காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார் எல்லாமே அது ரியாலிட்டி இதெல்லாம் ஒரு ஷேடோ தான் ரியலா சிட்டி நமக்கு இருக்கு ரியல் கிங் நமக்கு இருக்கிறார் ரியலா ரிவர் இருக்கிறது ஹல்லேலூயா ஒரு நாளில நாம் அதை சேரும் இந்த யூப்ரட்டிஸ் நதியை விட்டு விலகினவங்க ஜீவ நதி அண்டையில வரும் பொழுது அதுல நீச்சல் ஆழத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால் அந்த நீச்சல் ஆழம் வந்து உங்களை அந்த சிட்டிக்கு கொண்டு சொல்லும் ஆமே நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம் நம்மளா ஜெபம் பண்ணும் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் நமக்காக எவ்வளவு காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு நம்ம அன்பினால் அழைக்கிறார் சாத்தான் தன்னுடைய பொய் உபதேசினாலே அவன் திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்த அரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி அழைத்து அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களிலே கிடக்கிறார்கள் அவருடைய வீடு மரண வாசலாக இருக்கிறது நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் செய்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி நீங்க வாருங்க என் அப்பத்தை பூசித்து நான் வார்த்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று அழைக்கிறது ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக விருப்பம் உள்ளவர் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று இன்றைக்கு கத்தர் அழைக்கிறார் ஜீவ நதியும் புறப்படுகிறது யூப்ரட்டிஸ் நதியும் புறப்படுகிறது அவிதமான ஒரு நேரத்தில் ரெண்டும் இப்பொழுது கரை புரண்டு ஓடுகிறது கத்தருக்கு நம்ம எல்லாரும் சோத்திரங்களை நேரம் எடுக்கும் கத்தாவே உண்மைக்கு சோத்திரம் இயேசுவே சோத்திரம் அண்டபரே ஹல்லேலூயா சோத்திரம் இதை ஜீவ நதியில் வரும்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே அங்கே கழுவி சுத்திகரிக்கப்படுது அது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது அந்த நதி நம்மளை சுத்திகரிக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார் நம்மை வந்து கரைதலை இல்லாத மனவாட்டியாக மாற்றுகிறார் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சோத்திரங்களை நேடிருப்போம் ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் என்னுள்ளம் தேவன் வாழ் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்த நான் ஆடி பாடுதே எவரும் அறிய என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே is bubbling in my soul I'm singing I'm dancing Jesus made me whole No thought can understand it How can I keep it dry It's bubbling, 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 bubbling Day and night We are going to be able to do it Jeeva Nadiyana is going to be able to do it Now we are going to be able to do it We are going to be able to do it We are going to be able to do it This is the most important thing சாத்தன் தன்னுடைய உபதேசத்தினாலே உலக மனத்தை மோசம் போக்கி பின்பு அவன் உலகத்துக்கு ராஜாவாக மாறுவான் நீர் அவனுடைய ராஜ்யத்தை அழித்து நீர் அந்த நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பி. நாங்கள் உங்களுடைய மனபாட்டியாக உங்களுடைய கிரியனாக அந்த பட்டணத்திலே நாங்கள் வீற்றிருப்போம். எங்களுக்காக ஒரு பேலஸ் நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒருவராயிலும் அதை இழந்து போகக்கூடாது. சொல்லுகிற வார்த்தையானது சத்தியமாய் இருக்கிறது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். இது சத்தியமான வசனங்கள். சாத்தான் தன்னுடைய பொய்யினாலே உலக மனத்தை வஞ்சித்திருக்கும் பொழுது ஜனங்கள் சத்தியத்தை நேசிப்பதை காட்டிலும் பொய்யை விரும்புகிறார்கள். அவிதமான ஒரு கொடிய ஆவி இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நீ டைட்டில் டீட் கொண்டு வந்திருக்கிறீன், எங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் கொண்டு வந்திருக்கிறீன், நாங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கோம், ஜீவ நதியிலே பங்கு பெறுகிறோம். அவள் தன் வேசித்தனமாகிய மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. அவருடைய வேசித்தனமாகிய உக்கிரமான மதிவினால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ரெண்டு பக்கம் நெகட்டிவ் சைடும் பாசிட்டிவ் சைடும் ரெண்டும் ஆண்டவரே ஒரே நேரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் உமது பட்சத்தில் இருக்கிறோம், வார்த்தையின் பட்சத்தில் இருக்கிறோம். முடிவு பிறந்த நிலத்திற்கு கிருபத்தார். வசனத்தை கேட்ட அனைவரை ஆசீர்வதியும் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடலின் 217 பாடலின் 217 ஊற்று தண்ணீரே என் தேவாவியே. தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே எந்தில் பொங்கி பொங்கிவா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே எந்தில் பொங்கி பொங்கிவா. ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களை நாள் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களை நாள் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவா. மலையை கிளந்து வண்ணாந்தரத்திலே கத்தாவிக்கும் ஜனங்களின் தாகம் தீர்த்திலே. கண்மலையை கிளந்து வண்ணாந்தரத்திலே சபைதனிலே எழுகிறேன். ரட்சிப்பின் ஊற்றுகள்
எங்களை நேசிக்கிற கர்த்தராகிய இயேசுவே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி செலவிலே மீட்பை சம்பாதித்தீர், சுகத்தை சம்பாதித்தீர், ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தீர், சமாதானத்தை சந்தோஷத்தை சம்பாதித்தீர். எல்லாவற்றையும் இப்பொழுது நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் தருகிறீர். நாங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே உம்முடைய வார்த்தையின் மூலமாக இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக, எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. கர்த்தாவே, முழங்கால் படியிருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாருடைய ஜப விண்ணப்பங்களுக்கும் பதில் அளிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை, அது சத்தியமாய் இருக்கிறது. அது எங்கள் வாழ்க்கையில ரியாலிட்டியாக மாறிவிடும். நாங்கள் வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு விட்னஸ் உடையவளா இருக்கக்கூடாது. நீர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதே உங்களுடைய பிசினஸ் ஆயிருக்கிறது. எங்களுடைய வேலை வந்து ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிப்பது. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களுக்கு உங்களுடைய வாக்கு தத்தம் நிறைவேறட்டும். எங்களை நீர் வல்லமையான சாட்சிகளாக நிறுத்துவீராக. God's word is true என்று நாங்கள் அதற்கு ஒரு சாட்சிகளாக இருக்க வேண்டும். செபத்தை கத்தர் கேட்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க, எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பீராக. நாங்கள் ஏறெடுத்தது அந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் மாலை நேரத்தில் நாங்கள் கூடி வரும் பொழுதும் நீர் எங்களோட பேசுவீராக. எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றி இந்த நாளிலே நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த, சோத்திரம் செலுத்த, அவரை தியானிக்க இந்த நாளை எங்களுக்கு மன மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.
Wonderful love, we give all the glory to thee. Present Allah is wonderful love. In a yard and cover it to thee, Jesus Christ.
கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.